الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، وأصلي وأسلم على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد سيد الأولين والآخرين، وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن أحسن الحديث كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. கண்ணியத்திற்கு மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இவ்விடத்தில் வாரம் விட்டு வாரமாக இறை தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து சில விடயங்களை கற்றறிந்து வருகின்றோம். அந்த தொடரில் சென்ற அமர்வில் நாம் கஸ்வத்துல் முரைசி என்று சொல்லப்படக்கூடிய அந்த யுத்தத்தின் நிகழ்வுகளையும், அந்த யுத்தத்துக்கு பின்னால் நடைபெற்ற ஒரு அசம்பாவித நிகழ்வு, அன்னை உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட அவதூறு சம்பவம், அதை அல்லாஹு தஆலா சற்று காலம் கழிந்தாவது அருள்மறையின் ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்து அந்த சம்பவத்துடைய பின்னணி என்ன, அதற்கான காரணங்கள், அவ்வாறான சம்பவங்கள் ஈமானிய சமுதாயத்துக்கு மத்தியில் நிகழக்கூடிய நேரத்தில் அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டுமென்ற சிறந்த அறிவுரைகளை உள்ளடக்கிய ஒரு அத்தியாயத்தை அல்லாஹு தஆலா இறக்கி, ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அல்லாஹு தஆலா நிரபராதியாக்கி அந்த குற்றம் புரிந்தவர்களுக்குரிய தண்டனையையும் அல்லாஹு தஆலா அதே அத்தியாயத்தில் தெளிவுபடுத்திய விடயத்தை நாங்கள் சென்ற அமர்வுகளே பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இன்றைய எமது அமர்வுகளே அந்த யுத்தத்துக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிய ஒரு சில படைப்பிரிவுகள், அது சம்பந்தமான ஒரு சில விளக்கங்களையும், ஹுதைபியா உடன்படிக்கையுடைய முதல் கட்ட சில விடயங்களையும் இந்த இடத்திலே சற்றே சுருக்கமாக பார்ப்பதற்கு நாங்கள் முயற்சிப்போம். ஹிஜ்ரி 6 ஷஅபானுடைய மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அவர்களை தௌமத்துல் ஜுந்துல் என்று சொல்லப்படக்கூடிய ஷாமில் இருக்கக்கூடிய ஒரு இடம், என்று தூமா என்று சொல்லுகின்றோம் நாங்கள் சிரியாவில் இருக்கக்கூடிய இடம், அந்த சிரியாவிலே ஷாம் பகுதியில் இருக்கக்கூடிய தூமத்துல் ஜுந்துல் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பெருங்குடி மக்களாக வாழ்ந்த கல்ப் கோத்திரத்தினர்களை அவர்களை தாக்குவதற்காக வேண்டி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய தலைமையில் 700 போராளிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள். இந்த படைப்பிரிவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைப்பதற்கு முன்னால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், தஜஹஸ் ஃபின்னி பாஇதுக ஃபி சரியத்தின் மின் யௌமிக ஹாதா ஓ மின் கதின் இன்ஷா அல்லாஹ். இப்னு அவுஃபே, அப்துல் ரஹ்மானே, நீ தயாராக இன்றைய தினத்தில் அல்லது நாளைய தினத்தில் உன்னை நான் ஒரு படைக்கு தளபதியாக ஆக்கி உன்னை அனுப்ப நான் உத்தேசித்திருக்கின்றேன் என்ற செய்தியை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபி அவர்கள் முன்கூட்டியே சொல்லுகின்றார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் தனக்குள்ளே சொல்லிக் கொள்கின்றார்கள், நபி அவர்கள் முன்கூட்டி இவ்வாறு சொல்லியிருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தலைவருக்கு சிறந்த சில உபதேசங்களை சொல்லித்தான் அவரை அந்த யுத்தத்துக்காக வேண்டி அனுப்பி வைப்பார், நானும் நபியுடன் ஃபஜ்ரு தொழுகையை தொழுதுவிட்டு அந்த அறிவுரைகளை கேட்க வேண்டுமென்றே உலு செய்த வண்ணம் பள்ளிக்கு வருகின்றார்கள். அப்பொழுது அங்கே முக்கியமான மூத்த நபித்தோழர்கள் இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை அழைத்து அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், மா ஹல்லஃபகயா இப்னு அவுஃப், நேற்று இரவுதானே படை கிளம்பி சென்று விட்டது மதீனாவில் இருந்து, நீங்கள் ஏன் தாமதமாகி இங்கே உட்கார்ந்திருக்கின்றீர்கள்? தலைவர் போகவில்லை, தலைவர் போகவில்லை, படை அப்படியே நகர்ந்து விட்டதே, நீங்கள் ஏன் இங்கு தாமதமாகி இருக்கின்றீர்கள் என்று கேட்ட நேரத்தில் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சுப்ஹானல்லாஹ், அந்த தோழர்களுக்கு நபியின் மீது இருந்த அன்பு, ஏன் ஒரு யுத்தத்துக்காக செல்வதாக இருந்தால் அந்த யுத்தத்தை முடித்துக் கொண்டு வெற்றிகரமாக திரும்புவோம் என்பதற்கு உத்தரவாதம் கிடையாது. சில பொழுது அந்த யுத்தத்திலே அவர்கள் உயிர் தியாகங்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும், யுத்தத்திலே தோல்வி அடையக்கூடிய நிலை, ஒரு சில சமயங்களில் வெற்றியுடன் திரும்பக்கூடிய சூழலும் ஏற்படும், அதுவும் நீண்ட ஒரு பயணம் என்ற காரணத்தினால். தூமத்துல் ஜுந்துல் என்பது மதீனாவுல இருந்து வெகு தூரத்திலே ஷாமை அண்மித்த ஒரு பகுதி. இந்த இடத்துக்கு நபி அவர்கள் ஏற்கனவே ஒரு படையை திரட்டி சென்றதையும் நாங்கள் பார்த்தோம். அதாவது ஹிஜ்ரி 5வது ஆண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தூமத்துல் ஜுந்துல்ல இருக்கக்கூடிய மக்கள் அந்த வழியாக செல்லக்கூடிய பயணிகளை வழிமறித்தே கொள்ளையடிக்கின்றார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டதும் நபியவர்கள் 1000 போராளிகளுடன் அந்த இடத்துக்கு சென்றதை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், சிலர்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆகவே அது வெகு தூரத்திலே அமையப்பட்ட ஒரு இடம் என்ற காரணத்தினால் அந்த இடத்துக்கு செல்வதற்கு முன்னால் திரும்பி வரக்கூடிய எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆகவே நபியை கடைசியாக சந்தித்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசையில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு படையை அனுப்பிவிட்டு அவர்கள் சற்று தாமதிக்கின்றார்கள். நபி அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் ஏன் செல்லவில்லை, இங்கு தாமதித்திருக்கின்றீர்? அப்பொழுது சொல்லுகின்றார்கள், அல்லாஹுடைய தூதரே, நான் யுத்தத்துக்காக ஆடையை அணிந்த நிலையில் கடைசியாக உங்களை சந்திக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், அதனால் தான் நான் தங்கியிருந்தேன், வேறு எந்த நோக்கமும் இல்லை என்று சொன்ன நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை தன்னிடத்தில் அழைக்கின்றார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சாதாரணமானவர் அல்ல, மதீனாவுல மக்காவுல இருந்து எந்த சொத்துக்களும் இல்லாமல் திரட்டிய அனைத்து சொத்துக்களையும் குறைசிகளுக்காக விட்டுவிட்டு வந்து ஒரு சில காலப்பகுதியிலே மதீனாவுலே மிகப்பெரிய செல்வந்தராக மாறியவர். அவருடைய அந்த செல்வங்களை பராமரிப்பதோ அவைகளை கவனிப்பதையோ நபி அவர்கள் கவனத்தில் கொள்ளவில்லை. நபி அவர்கள் அந்த நபரை தெரிவு செய்கின்றார்கள், இன்று எங்களுடைய நிலைமைகளை பார்த்தோம் என்று சொன்னால் அந்த தலைமைத்துவங்கள் அப்படிப்பட்ட மக்களை வைத்திருப்பார்களேன், இவர்களுடைய சொத்தினால் நமக்கு பல பயன்கள் இருக்கும், இப்படிப்பட்ட தலைவர்கள் எங்களோட சேர்ந்திருந்தால் எங்களுக்கு பல நன்மைகள் இருக்கும் என்றுதான் தற்காலிக தலைவர்கள் நினைப்பார்கள். ஆனால் நபி அவர்கள் யாவேரையும் ஒரே கண்ணோட்டத்துடன் பார்த்தவர்கள். அந்த அப்துல் ரஹ்மான் இடத்திலே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இடத்திலே இருந்த தனித்திறமைகளை நபி அவர்கள் கண்டறிந்தவர்கள். அவர்களை என்ன செய்கின்றார்கள், அந்த படைக்கு தளபதியாக ஆக்குவதற்காக வேண்டி அழைக்கின்றார்கள். அழைத்து கேட்டதும் விளக்கத்தை சொன்னதற்கு பின்னாடி அவர்கள் அணிந்திருக்கின்றார்கள் ஒரு தலைப்பாகை. அந்த தலைப்பாகையை நபி அவர்கள் களைந்து விட்டு கருப்பு நிற ஒரு தலைப்பாகையை நபி அவர்களே அணிவித்து விட்டு அதனுடைய இரண்டு ஓரங்களையும் அவர்களுடைய தோல் பக்கமாக, அதாவது முன்பக்கமாக இப்படியே தொங்க விட்டு சொல்லுகின்றார்கள், இப்படித்தான் தலப்பாக கட்ட வேண்டும், இப்படித்தான் தலப்பாகை கட்ட வேண்டும், இதுதான் உங்களுக்கு அழகாக இருக்கின்றது என்று சொல்லி அவரை வழி அனுப்புவதற்கு முன்னால் பிலால் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து சொல்லுகின்றார்கள், பிலாலே, போருக்கான அந்த தலைவருக்குரிய கொடியை இப்னு அவுஃபுக்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இடத்திலே ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இடத்திலே அந்த அதாவது கொடியை கொடுத்து விட்டு சொல்லுகின்றார்கள், உஹ்சு பிஸ்மில்லாஹ் வஃபீ சபீலில்லாஹ் ஃபகாதில் மன் கஃபர பில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு பேர் நாமத்தை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் போர் செய்யுங்கள், வகாத்தில் மன் கஃபர பில்லாஹ், அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடியவர்களை எதிர்த்து போரிடுங்கள், லா தகுல்ல வலா தகுதுர், நீங்கள் யுத்தத்திலே என்ன செய்து விடாதீர்கள், மோசடி செய்து விடாதீர்கள், மோசடி செய்து அக்கிரமங்களை நீங்கள் செய்து விடாதீர்கள், வலா சக்துல் வலீதன், சிறுவர்களை நீங்கள் கொலை செய்வதற்கு முற்பட்டு விடாதீர்கள், ஃபஹாதா அஹ்துல்லாஹி வஸீரது நபியீஹி ஃபீக்கும், இதுதான் அல்லாஹ்வுடைய அர்தீமானமாகவும் உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நபியுடைய வழியாகவும் இருக்கின்றது என்று சொல்லி நபி அவர்கள் அந்த போதனையும் இன்னும் சில போதனைகளையும் இன்னும் சிறந்த அறிவுரைகளையும் நபி அவர்கள் சொல்லி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை அனுப்பி வைக்கின்றார்கள். அனுப்பி வைக்கக்கூடிய நேரத்திலே இன்னும் ஒரு நற்செய்தியை சொல்லுகின்றார்கள். அதனூடாக அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு என்ன வந்துவிட்டது, ஒரு நம்பிக்கை இன்னும் உறுதியாகிவிட்டது, இன் அதாஊக ஃபதஸவ்வஜ் இப்னத மலிகஹிம், அவர்கள் உமக்கு சமயத்தில் கட்டுப்பட்டு சரண்டர் ஆகிட்டாங்க என்று சொன்னால் அவர்களுடைய தலைவருடைய மகளை நீங்கள் மணந்து கொள்ளுங்கள், மகளை நீங்கள் மணந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியையும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு நபி அவர்கள் சொல்லி அனுப்புகின்றார்கள். வேறு சில அறிவிப்புகளிலே வந்திருக்கின்றது, யுத்தம் முடிந்ததற்கு பின்னால் அவர்களை சிறை பிடித்ததற்கு பின்னால் நபி அவர்களுக்கு செய்தி அனுப்புகின்றார்கள், அதற்கு பின்னால் தான் நபி அவர்கள் இந்த செய்தியை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு அனுப்பி வைத்ததாகவும் வேறு சில அறிவிப்புகளிலே வந்திருக்கின்றது. எவ்வாறு இருந்தாலும் முன்கூட்டியே சொல்லியிருந்ததாகவும் ஒரு அறிவிப்பிலே வந்திருக்கின்றது. அந்த மக்கள் கல்ப் கோத்திரத்தினர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தலைவருடைய மகளை நீங்களே மணந்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லி அனுப்புகின்றார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் படையுடன் சென்றடைந்து 3 நாட்கள் அந்த இடத்திலே இருந்து அவர்களை இஸ்லாத்துக்காக அழைக்கின்றார்கள், இஸ்லாத்துக்காக அழைக்கின்றார்கள். அவர்கள் முழு கூட்டமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்பொழுது துமாதர் பின்சல் அஸ்போக் என்று சொல்லக்கூடிய அந்த தலைவருடைய மகள் துமாதர் என்று சொல்லக்கூடிய பெண்மணியை யார் நபி அவர்கள் சொன்னதற்கு ஒப்ப அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மணந்து கொள்கின்றார்கள். பிற்காலத்திலே அவர்கள் தான் யாரே அபூ சலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாய், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய மகன் அபூ சலமா என்ற ஒரு மகன் இருந்தார்கள், அவர்களை பெற்றெடுத்த அந்த தாய் தான் துமாதர் என்று சொல்லக்கூடிய பெண்மணி. ஆகவே அவர்கள் அந்த யுத்தத்திலே பிடிபட்ட சிறை கைதி அந்த பெண்ணை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய வசியத்துக்கு ஏற்ப மணந்து கொண்டார்கள். இது ஒரே படைப்பிரிவாக இருந்தது. இரண்டாவது ஒரு படைப்பிரிவும் அதே வருடத்திலே ஷபானுடைய மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமைத்துவத்திலே பனு சஅத் இப்னு பக்கர் ஃபதக் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பனு சஅத் இப்னு பக்கர் கோத்திரத்தினர்களை தாக்குவதற்காக வேண்டி அனுப்பி வைக்கின்றார்கள். அதற்கான காரணம் என்ன சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்பட்டது, அங்கு இருக்கக்கூடிய அந்த கோத்திரத்தினர்கள் பனு சாத் கோத்திரத்தினர்கள், அதாவது ஹைபர் கோட்டையில் இருக்கக்கூடிய யூதர்களோட ஒரு இரகசிய ஒப்பந்தத்தை செய்வதற்கு தயாராகி இருக்கின்றார்கள். எப்படி என்று சொன்னால், நீங்கள் எங்களுக்கு அந்த ஹைபருடைய விளைச்சல், ஹைபர்ல வந்து பெரிய அளவுலே பேரீத்தம்பள விளைச்சல் இருந்தது, அந்த விளைச்சல்ல இருந்து எங்களுக்கு ஓரளவு அந்த பேரீத்தம் பழங்களை நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு நாங்கள் அந்த முஹம்மதை எதிர்ப்பதற்காக வேண்டி இரகசியமாக உதவுவோம் என்று அவர்களோட இரகசிய ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கு முனைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டதும் இதை முறியடிப்பதற்காக வேண்டித்தான் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமைத்துவத்திலே அவர்களுடைய அவர்களை பொறுப்பாக சாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த இடத்துக்கு ஒரு சிறிய படைப்பிரிவை 200 போராளிகளுடன் அனுப்பி வைக்கின்றார்கள். அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இரவுலே பயணத்தை தொடர்வார்கள், பகலிலே பதுங்கி இருப்பார்கள். பகலிலே மக்கள் பார்வைக்கு தென்படாத முறையிலே பதிந்திருந்தே இரவுலே அவர்களுடைய பயணத்தை மேற்கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அங்கே ஒட்டு பார்க்கக்கூடிய ஒரு நபரை, அந்த பனு சாத் கோத்திரத்தினர்கள் அனுப்பி வைத்த ஒட்டு பார்க்கக்கூடிய ஒரு நபரை அவர்கள் கண்டுகொள்கின்றார்கள். அவரிடத்திலே கேட்டபொழுது அவர் சொல்லுகின்றார், ஆம் தகவல் உண்மைதான், என்ன என்ன செய்திருக்கின்றார்கள், அந்த ஹைபர் கோத்திரத்தினர்கள் ஹைபரில் இருக்கக்கூடிய யூதர்களுடன் பேரம் பேசி வருவதற்காக வேண்டி என்னை தூது அனுப்பி இருக்கின்றார்கள் பனு சாத் கோத்திரத்தினர்கள், பனு சாத் கோத்திரத்தினர்கள் என்று சொல்லி தகவலை உண்மையை உள்ளபடியாக அலி அவர்களுக்கும் படையினர்களுக்கும் சொல்ல சொன்னது மாத்திரமின்றி அவர்களுடைய அவர்கள் வசித்து வந்த இருப்பிடத்தையும் அந்த ஒட்டு பார்க்க வந்த நபர் காட்டிக் கொடுத்து விட்டார்கள். அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த இடத்துக்கு சென்று அவர்களை தாக்கி அங்கு இருந்து சுமார் 500 ஒட்டகங்களையும் 2000 ஆடுகளையும் 2000 ஆடுகளையும் அந்த படையினர்கள் அப்படியே எடுத்து வருகின்றார்கள். அவர்களோ அங்கே இருந்த பனு சாத் கோத்திரத்தினர்கள் பெண்களுடன் அந்த இடத்திலே இருந்து ஓடி மறைந்து விடுகின்றார்கள். அந்த கூட்டத்துடைய தலைவர் வபர் இப்னு உலைம் என்று சொல்லக்கூடிய நபர் இருந்ததாகவும் வரலாறு சொல்லுகின்றது. இது ஒரு இரண்டாவது ஒரு படைப்பிரிவுடைய சம்பவம். மூன்றாவது ஒரு படைப்பிரிவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாதில் குரா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அனுப்புகின்றார்கள். அதற்கு தலைவராக அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அல்லது ஸைத் இப்னு ஹாரிஸா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நபி அவர்கள் தெரிவு செய்து அனுப்புகின்றார்கள். அதுவும் அதே வருடத்திலே ஹிஜ்ரி 6வது வருடம் ரமலானுடைய மாதத்திலே தான் நடைபெறுகின்றது. அதற்கான காரணத்தை பார்க்கக்கூடிய நேரத்திலே அந்த ஃபஸாரத் இப்னு ஃபஸாரா என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தினர்கள், ஃபஸாரா என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தினர்களிலே ஒரு பிரிவினர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சதி செய்து கொலை செய்வதற்காக வேண்டி திட்டம் தீட்டி இருக்கின்றார்கள் என்ற செய்தி நபியவர்களுக்கு கேள்விப்படுகின்றது. நபியவர்களை சதி செய்து கொலை செய்வதற்காக வேண்டி அவர்கள் அங்கே ஒரு சதி திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஃபஸாரா கோத்திரத்தினர்கள் ஒரு சதி திட்டத்தை தீட்டி இருக்கின்றார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்தே ஒரு படையை அந்த இடத்துக்கு அவர்களை முறியடிப்பதற்காக வேண்டி, அவர்களுடைய சூழ்ச்சியை முறியடிப்பதற்காக வேண்டி, அவர்களை தாக்கி வருவதற்காக வேண்டி அனுப்பி வைக்கின்றார்கள். ஸலமத் இப்னு அக்வா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த படையிலே நானும் இருந்தேன், இந்த படையிலே நானும் ஒரு நபராக இருந்தேன். நாங்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதற்கு பின்னால் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தலைவர் எங்களுக்கு அந்த படையை எதிர்த்து தாக்குதல் நடத்தும்படி சொன்ன நேரத்திலே நாங்கள் உடனடியாக அந்த தாக்குதலை நடத்தினோம். ஏனென்று சொன்னால் பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை அனுப்பக்கூடிய நேரத்தில் அந்த படையினர்களுடைய யதார்த்த நிலை தெரியாது என்று சொன்னால் ஒரு தொழுகைக்கு பின்னால் தான் தாக்குதலை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். அதில் என்ன ரகசியம் என்று சொன்னால் அங்கே பாங்கு சத்தம் கேட்கின்றதா, தொழுகைக்கான பாங்கொலி அங்கே கேட்கின்றதா இல்லையா என்பதை ஊர்ஜிதப்படுத்தி விட்டு நீங்கள் தாக்குங்கள். என்றால் சில நேரங்களில் தகவல் வரும், இந்த மக்கள் இப்படியாக சூழ்ச்சிகள் செய்கின்றார்கள், இப்படியாக இஸ்லாமிய படையை தாக்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்ற சில துப்பு செய்திகள் வரும். ஆனால் அதிலே ஊர்ஜித நிலை நம்பக நிலையை ஊர்ஜிதப்படுத்தாமல் தாக்கி அங்கே உண்மையாகவே முஸ்லிம்கள் இருந்தே தவறுதலாக தாக்கிவிடப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி நபியவர்கள் இப்படியான படை பிரிவுகளை அனுப்பி வைக்கக்கூடிய நேரத்திலே என்ன சொல்வார்கள், நீங்கள் அந்த இடத்திலே தங்கியிருந்து தொழுகையுடைய நேரத்தை நீங்கள் அவதானித்து நில்லுங்கள், தொழுகையுடைய நேரம் முடிந்ததற்கு பின்னால் தான் உங்களுடைய யுத்தத்தை தாக்குதலை ஆரம்பிக்க வேண்டும், அந்த நேரத்திலே தொழுகைக்கான அழைப்பு வாங்கோசை கேட்டுவிட்டால் நீங்கள் அவதான நிலையை அடைய வேண்டும், அங்கே முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் என்ற ஊர்ஜிதம் உங்களுக்கு கிடைத்து விட்டால் உங்களுடைய தாக்குதலை நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனை அறிவுரை அவர்களுக்கு கொடுக்கப்படும். இது யுத்தத்துடைய நுட்பமான சில வழிமுறைகள் நபியவர்கள் அதாவது கையாண்ட வழிமுறைகளாக இருந்தது. ஆகவே அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டுத்தான் அந்த தாக்குதலை மேற்கொள்ளுகின்றார்கள். தாக்குதலை முடித்துவிட்டு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு நீரூற்று இடத்துக்கு வந்து அங்கே பலர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய தலைமையில் இருந்த படை அந்த ஃபஸாரா கோத்திரத்தினர்களிலே பலர்களையும் கொலை செய்துவிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலே ஸலமத்துல் அக்வா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த இடத்திலே இந்த யுத்தத்திலே இருந்து சிலர்கள் அவர்களுடைய பெண்களையும் பிள்ளைகளையும் எடுத்துக்கொண்டு மலை பக்கமாக ஓடுவதை நான் அவதானித்தேன். இவர்கள் ஓடி தப்பிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி மலைக்கும் அவர்களுக்கும் இடையில் சில அம்புகளை எறிந்தேன் என்று சொன்னால் அங்கே தாக்குதல் இருக்கின்றது என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி, பிள்ளைகளை தாக்க முடியாது, பெண்களை தாக்க முடியாது, ஆகவே அவர்களுக்கு படாதவாறு அம்புகளை நான் வீசினேன். அப்பொழுது அந்த ஓடியவர்கள் அப்படியே அந்த இடத்திலே நின்று விட்டார்கள், அவர்களை அப்படியே முழுமையாக நாங்கள் சிறைப்படுத்தி அப்படியே யாரிடத்திலே அலி ரழியல்லாஹு அதாவது அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே எடுத்து வந்தேன். எடுத்து வரக்கூடிய நேரத்திலே அங்கே உம்மு கிர்ஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமான பெண்மணியும் இருந்தாள். அவள் தான் நபி அவர்களை சதி செய்து கொலை செய்வதற்காக வேண்டி அவளுடைய கூட்டத்திலே இருந்து சுமாராக 30 போராளிகளை தயார்படுத்தி வந்திருந்தாள். 30 போராளிகளை தயார்படுத்தி வந்திருந்தால் அந்த 30 போராளிகளும் அங்கே கொலை செய்யப்படுகின்றார்கள். 30 பேரும் கொலை செய்யப்படுகின்றார்கள். அவளுக்கு ஒரு அழகான ஒரு பெண் மகளும் இருந்தால் அந்த பெண் மகளையும் அவள் அழைத்து ஓடிக்கொண்டிருந்த நேரத்தில் தான் அவர்களை நான் அப்படியே சிறைப்படுத்தி அபூபக்கரத்திலே கொண்டு வந்து வைத்த நேரத்திலே அந்த மகளை எனக்கு பரிசலாக கொடுத்து விட்டார்கள். ஏன் பணைய கைதிகளை அங்கே அடிமை பெண்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள். அந்த பெண்ணை எனக்கு இலவசமாக பரிசலாக அதாவது அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் கொடுத்து விட்டார்கள். அவர்களை அப்படியே எடுத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்கின்றோம், மதீனாவுக்கு திரும்புகின்றோம். அந்த பெண்ணை நான் தொட்டு கூட பார்க்கவில்லை, அவளை தொடவில்லை. ஹலால் அந்த நேரத்திலே பணைய கைதி என்று சொன்னால் ஹலாலாக ஜாரியாவாக அடிமை பெண்ணாக பயன்படுத்தலாம். ஆனாலும் அந்த பெண்ணை நான் தொடாமல் அப்படியே நபியிடத்திலே நான் அழைத்து வந்தேன். நபியிடத்திலே அழைத்து வந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை என்னிடத்திலே இருந்து கேட்கின்றார்கள். கேட்டு எடுத்து நபியவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த பெண்ணை அவள் ஒரு முக்கியமான ஒரு பெண் என்ற காரணத்தினால், அந்த யுவதி ஒரு முக்கியமானவள் என்ற காரணத்தினால் ஏற்கனவே மக்காவுலே பணைய கைதிகளாக குறைஷிகள் சில முஸ்லிம்களை பிடித்து வைத்திருக்கின்றார்கள். இவர்களை விடுவிப்பதற்காக, அவர்களோடு பேரம் பேசுவதற்காக வேண்டி இந்த பெண்ணை, இந்த யுவதியை அனுப்பி வைத்து அந்த தோழர்களை விடுவித்து எடுக்கின்றார்கள். அந்த தோழர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுவித்து எடுக்கின்றார்கள். இதுவும் நபி அவர்களுடைய ஒரு சிறந்த நல்ல முறையாக இருந்தது என்றால், அவர்கள் முக்கியமான அந்த பெண்ணை இழந்தது அவர்களுக்கு ஒரு தாக்கமாக இருந்தது. அவளை வைத்து பேரம் பேசி என்ன செய்கின்றார்கள், அந்த பணைய கைதிகளை நபி அவர்கள் தோழர்களை சஹாபாக்களை விடுவித்து எடுக்கின்றார்கள். அங்கே இருந்த அந்த 30 போராளிகளும் கொலை செய்யப்படுகின்றார்கள். நபியை சதி செய்து கொலை செய்வதற்காக வந்த 30 போராளிகளும் அங்கே கொலை செய்யப்படுகின்றார்கள். அந்த பெண்மணிக்கும் குறிப்பிட்ட அந்த கர்ஃபா என்று சொல்லக்கூடிய பெண்மணிக்கும் குறிப்பிட்ட தண்டனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கி வைக்கின்றார்கள். இது மூன்றாவது ஒரு படைப்பிரிவுடைய விளக்கம். அடுத்தது நான்காவது ஒரு படைப்பிரிவு, இதுவும் புகாரியில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான சம்பவம், உரணியூன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கோத்திரத்தினர்களுடைய சம்பவம். அதனுடைய விளக்கம் என்ன சொன்னால், குருஸ் இப்னு ஜாபிர் அல் ஃபஹ்ரி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், இந்த குருஸை பற்றி ஏற்கனவே நீங்கள் படித்திருப்பீர்கள். குருஸ் என்று சொல்லக்கூடியவர் ஏற்கனவே, அதாவது ஒரு யுத்தத்திலே என்ன செய்தார்கள், குருஸ் என்று சொல்லக்கூடிய மனிதர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் மதீனாவுடைய மேய்ப்பு நிலங்களுக்கு வந்து அங்கே இருந்த சில ஒட்டகைகளை அவர்கள் திருடி சென்றதாகவும் அங்கே இருந்து பறித்து சென்றதாகவும் நாங்கள் ஒரு தகவலை படித்தோம் ஏற்கனவே. அதற்கு பின்னால் அவர் இஸ்லாத்துக்கு வருகின்றார். மக்கா வெற்றியுடைய நேரத்திலே ஷஹீத் ஆக்கப்படுகின்றார் இந்த குருஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, குருஸ் இப்னு ஜாபிர் அல் ஃபஹ்ரி. இவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரணியூன் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தை பிடித்து வருவதற்காக அனுப்புகின்றார்கள். இவர்களுடைய சம்பவம் என்னன்னு சொன்னால், உகல் உரைனா என்று சொல்லக்கூடிய சில கூட்டத்தினர்கள் மதீனாவுக்கு வந்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை போன்று வழிப்படையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை போன்று நபி அவர்களுக்கு முன்னால் நடிக்கின்றார்கள். தங்களுடைய சில சுயநலங்களை கருதி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக நடிப்பு செய்து அவர்கள் என்ன செய்கின்றார்கள், மதீனாவுலே அப்படியே இருந்து வசித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மதீனாவுடைய கடுமையான வெப்பநிலை அவர்களுடைய உடல்நிலைக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. கடும் ஜுரம், காய்ச்சல், அவர்களுக்கு பல நோய்கள் அவர்களுக்கு ஏற்பட்டது. இதனால் அவர்களுக்கு மதீனாவில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு சிகிச்சை செய்வதற்காக வேண்டி அந்த மேய்ப்பு நிலங்களிலே தோழர்களுடைய அந்த ஒட்டகங்கள் மேய்க்கப்பட்டிருக்கக்கூடிய இடையர்கள் மேய்த்துக் கொண்டிருந்த இடங்களுக்கு சென்று அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒட்டகங்களுடைய பால்களையும் அதனுடைய சிறுநீர்களையும் குடித்தால் அந்த ஜுரமும் அவர்களுடைய உடம்பில் ஏற்பட்ட சொறி நோய்களும் குணமாகும் என்று நபியர்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப இதன் மூலமாக என்ன செய்கின்றது, இந்த ஒட்டகத்துடைய சிறுநீர் ஹலால் என்பதற்கு இந்த ஹதீஸ் எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. புகாரியிலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அதனுடைய பாலோடு சேர்த்து சிறுநீரை குடிப்பதற்காக வேண்டி நபி அவர்கள் உத்தரவு கொடுக்கின்றார்கள். இதை நவீன இந்த தற்காலிக வைத்தியத்துறை இதற்கான ஒரு பெரிய ரிசர்ச்சை இன்று மேற்கொண்டு வருகின்றது. சில வருடங்களுக்கு முன்னால் எங்களோட ஹஜ்ஜிக்கு வந்திருந்த இந்த கிங்ஃபாத் KFMC என்று சொல்லக்கூடிய கிங்ஃபாத் மெடிக்கல் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு வைத்தியர் சொன்னார், இது சம்பந்தமாக துரிதமான ஒரு ஆய்வு வந்து ஆஸ்திரேலியாவில் நடந்து கொண்டிருக்கின்றது. நமக்கு தெரியும் ஆஸ்திரேலியாவில் வந்து அங்கேயும் இது போன்ற டெசர்ட் ஏரியாக்கள் இருக்கின்றது, அங்க ஒட்டகங்கள் நிறைய இருக்கின்றது. இந்த ஹதீஸை படித்தவர்கள், ஹதீஸ்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க, நாங்க தான் இந்த ஹதீஸை ஒரு வெளித்தோற்றமாக பார்க்கின்றோம், இதை சில பேர்கள் விகிலித்தனமாகவும் என்னடா ஒட்டகத்துடைய சிறுநீரை குடித்தால் இதுல வந்து சொறி நோய்க்கு வந்து என்ன இருக்குமா, குணம் கிடைக்குமா என்று இது ஒரு வித்தியாசமாக இருக்கின்றது. நாங்க பார்த்தோம், நாங்க மேலோட்டமா பார்ப்போம். ஆனால் அந்த துறையில இருக்கக்கூடியவர்கள் இதிலே இரகசியங்கள் இருக்கின்றது, இதுல என்னென்ன ட்ரீட்மெண்ட்கள் இருக்குதுன்னு அவர்கள் இந்த ஹதீஸ்களில் எடுத்து ஆராய்ச்சிறாங்க. காவிர்களும் இந்த ஆய்வுகளை செஞ்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்ப அந்த ஆய்வுகளை செய்து அங்க உள்ள ஒட்டகங்களுடைய சிறுநீர்களை எடுத்து நிறைய ரிசர்ச் சென்டர்களுக்கு போய் ரிசர்ச் பண்ணி பார்த்தா அதுல அதற்கான எந்த அடிப்படைகளும் இல்லைன்னு சொன்னாங்க. பாக்குறாங்க என்னடா இது, இந்த செய்தி பொய்யாக இருக்கிறதுக்கு எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் முஹம்மது சொல்லி இருக்க முடியாது, அதனால இதுல ஏதோ இரகசியம் இருக்கின்றது என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அரேபிய தீபகற்பத்திலே இருக்கக்கூடிய ஒட்டகங்களுடைய சிறுநீர்களை வரவழைக்கின்றார்கள் ஆஸ்திரேலியாவுக்கு. அங்கே ஆய்வு கூடங்களுக்குள்ளே அதை செலுத்தி அங்கு ஆய்வுகளை செஞ்சு பார்த்தா அங்க உள்ள டெசர்ட்ல வளரக்கூடிய ஒட்டகங்களுடைய சிறுநீர்கள் இருக்கக்கூடிய சில முக்கியமான கெமிக்கலை விட அங்க இங்க வளரக்கூடிய ஒட்டகங்கள்ல சிறுநீர்ல மேலதிகமான சில நோய் தடுப்பு சக்திகளை உடைய விடயங்கள் அங்கே இருப்பதாக கண்டறிகின்றார்கள். அது இன்று துரிதமான ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்படுகின்றன. நமக்கு தெரியும், ஒரு ஆன்டிபயோட்டிக்க ஒரு வேக்சினேஷனை கண்டுபிடிக்கிறதாக இருந்தால் ஓரிரு நாட்கள் ஓரிரு வருடங்களை செய்ய முடியாது, சுமார் 8-10 வருடங்கள் அதற்காக தேவைப்படும். இன்ஷா அல்லாஹ் இந்த விடயங்கள் நிச்சயமாக உறுதியாகும். அதுவும் அவர்கள் நினைக்கின்றார்கள், எய்ட்ஸ் போன்ற பயங்கரமான நோய்க்கு இதிலே என்ன இருக்கின்றது, இந்த நோய்க்கு நிவாரணம் இருக்கின்றது என்று எதிர்பார்க்கப்படும் அளவுக்கு துரிதமான ஆய்வுகள் அங்கே மேற்கொள்வதாக எங்களோட ஹஜ்ஜிக்கு வந்த ஒரு வைத்தியர், KFMC-யை சேர்ந்த ஒரு தமிழ்நாட்டு ஒரு வைத்தியர் இந்த செய்தி எனக்கு சொன்னது, ஞாபகம் இருக்கின்றது, ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னால். ஆகவே இந்த மக்களுக்கு, இந்த உரணியூன் உரைனா உக்கல் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தினர்களுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மேய்ப்பு நிலங்களில் மேய்ந்து கொண்டிருந்த ஒட்டகங்களுடைய சிறுநீரையும் எதையும் பாலையும் குடிப்பதற்காக வேண்டி உத்தரவு கொடுத்து அனுப்புகின்றார்கள். அதற்கான செய்தியை அங்கே உள்ள இடையர்களுக்கும் கொடுக்கின்றார்கள். அவர்களும் இவர்களோட கோஆபரேட் பண்ணி அதுகளை கொடுத்து இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய நோய் குணமடைந்து விட்டது. உண்மையாகவே நோய் குணமடைந்து விட்டது. இதற்கு இவர்கள் நன்றியுள்ளவர்களாக நடந்து கொண்டார்களா என்று கேட்டால், இல்லை. இவர்கள் ஏற்கனவே இஸ்லாத்தை வெளிப்படையாக மறைத்து, குஃபரை மறைத்துக் கொண்டு நயவஞ்சகத்தனமாகத்தான் இஸ்லாத்தை அதாவது ஏற்றுக்கொண்டதாக மதீனாவிலே அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இவர்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மதீனாவுக்கு வெளியே புற ஊரில் இருந்த காரணத்தினால் அந்த இடையர்களையும் கொலை செய்துவிட்டு அந்த ஒட்டகங்களையும், அவர்களுக்கு எந்த ஒட்டகங்களுடைய சிறுநீரையும் பால்களையும் குடிப்பதற்கு நபியவர்கள் அனுமதி கொடுத்தார்களோ அந்த ஒட்டகங்களையும் ஓட்டி சென்றே கடத்தி சென்று விட்டார்கள். இது நபியவர்களுக்கு கேள்விப்பட்டதும் மிகப்பெரும் கோபமும் வேதனையும் நபியவர்களுக்கு ஏற்படுகின்றது. நன்றி கெட்ட நிலையில் இவ்வளவு இவர்களோட நல்ல முறையில் நடந்து கொண்டதற்கு பின்னால் நன்றி கெட்ட நிலையில் இவர்கள் நடந்து கொண்டார்களே என்பதற்காக வேண்டி உடனடியாக இந்த குர்ஸ் இப்னு ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடன் 20 போராளிகளை எடுத்து அனுப்புகின்றார்கள். இவர்களை நீங்கள் துரத்தி சென்று பிடித்து வர வேண்டும், உடனடியாக பிடித்து மதீனாவுக்கு எடுத்து வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர்களை சபித்து ஒரு துஆவு செய்கின்றார்கள். அல்லாஹும்மா அமி அலைஹிம் அத்தரீக வஜஅல்ஹா அலைஹிம் அபயக மின் மஸக். இறைவா, அவர்களுடைய பாதையை நீ அவர்களுக்கு மறைத்து விடுவாயாக. எந்த வழியிலே சென்று அவர்களுடைய ஊர்களை அடைய வேண்டும் என்று அவர்கள் யோசித்து போய்கொண்டிருக்கின்றார்களோ அந்த வழியை நீ அவர்களுக்கு மறைத்து விடுவாயாக, அதை மறைத்து அவர்களுக்கு காணாமலாக்கி விடுவாயாக. அந்த பாதையை அவர்களுக்கு, அதாவது தண்ணீர் பையுடைய வாய் இருக்கின்றது, அது எவ்வளவு சிறியதாக இருக்குமோ அதை விட நெருக்கடியானதாக ஆக்கிவிடுவாயாக என்று கேட்டதும் அல்லாஹு தஆலா அந்த துவாவை ஏற்று அவர்கள் திசை அறியாமல் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே குர்ஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய படை அங்கே சென்று அவர்களை என்ன செய்கின்றார்கள், அப்படியே முழுமையாக பிடித்து வருகின்றார்கள். பிடித்து வந்த நேரத்தில் நபி அவர்கள் இவர்களுக்கு கொடுத்த தண்டனை புகாரியிலே வருகின்றது, மிக கடுமையான தண்டனை. அவர்களுடைய கைகளும் கால்களும் மாறி மாறி வெட்டப்படுகின்றது. இரும்பு கூறுகள் காய்ச்சி அவர்களுடைய கண்களில் அப்படியே செலுத்தப்பட்டு கண்கள் அப்படியே என்ன செய்யப்படுகின்றது, தாக்கப்படுகின்றது. அவைகளை காயப்படுத்தி அவர்களை என்ன செய்கின்றார்கள், அவர்கள் செய்த அதே குற்றத்துக்கு முறையான தண்டனையை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் அப்படியே மதீனாவுக்கு வெளிப்புறத்திலே நபி அவர்கள் அப்படியே போட்டுவிடும்படி சொன்னார்கள். அந்த இடத்திலே அவர்கள் முழுமையாக செத்து மடிகின்றார்கள். இப்படியாகவும் நபி அவர்கள் தண்டனை செய்திருக்கின்றார்கள் சில சமயத்திலே. ஆனால் இதை பிற்காலத்திலே நபி அவர்கள் நெருப்பினால் தண்டனை செய்வதை இந்த சம்பவத்துக்கு பின்னால் தடுத்தார்கள். அது அல்லாஹுக்கு மாத்திரம் சொந்தமானது. ஆகவே நெருப்பினால் நீங்கள் யாரையும் எதிரிகளையும் தண்டிக்க கூடாது என்று நபி அவர்கள் கட்டளையிட்டதாக வேறு ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றது. ஆனால் இந்த செய்தி வந்து புகாரியிலே வந்திருக்கின்றது. அனஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே சஹீஹாக இடம்பெற்றிருக்கின்றது. அந்த மக்கள் நடந்து கொண்ட முறைக்கு ஒப்ப அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான தண்டனையை அவர்களுக்கு கொடுத்தார்கள். சரி, இப்ப இந்த குறிப்பிட்ட இந்த படை பிரிவுகள், நபி அவர்கள் செல்லாமல் அனுப்பி வைத்த இந்த படைகளுக்கு நாங்கள் என்ன சொல்வோம், சரியான்னு சொல்வோம். நபி அவர்கள் தாமாகவே கலந்து கொண்ட யுத்தங்களுக்கு நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்தக்கூடிய விடயம் அதுக்கு கஸ்வான்னு சொல்வோம். நபி அவர்கள் மதீனாவில் இருந்து கொண்டே ஒரு சில படை பிரிவு, அதாவது நபி அவர்கள் ஒரு படையை, ஒரு சஹாபியை ஒரு தலைவராக நியமித்து அனுப்பினால் அதுக்கு அரபியில் என்ன சொல்லுவோம், சரியா. அப்ப கஸ்வா என்பதற்கும் சரியா என்பதற்கும் இடையில் ஒரு சிறிய வித்தியாசம் இருக்கின்றது. அப்ப இவைகள் அனைத்தும் அஹ்சாப் என்று சொல்லக்கூடிய அகலியுத்தம், பனு குறைலா கோத்திரத்தினர்களில் மதீனாவில் இருந்து வெளியேற்றப்பட்ட சம்பவத்துக்கு பின்னால் நடந்த ஒரு சில அசம்பாவிதங்கள் தான். ஆனால் இதிலே பெரிய அளவிலான தாக்குதல்கள் இடம்பெறவில்லை. ஒரு சில அசம்பாவிதங்களும் ஒரு சில சிறு சிறு மோதல்களும் தான் ஏற்பட்டது. இதனுடைய நோக்கங்கள் என்னென்று நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே, மதீனாவை சுற்றுப்புறத்தில் இருந்த அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பற்ற நிலையை நபி அவர்கள் பலப்படுத்துவதற்காக வேண்டியும், விவரங்கள் எப்படி இருக்கின்றது என்று அறிந்து வருவதற்காக வேண்டியும், இதுவரைக்கும் அடங்காமல் இருந்த சில நாட்டுப்புறத்து அரபியர்களை அடக்குவதற்காக வேண்டியும் தான் இந்த முறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்டார்கள். இதிலே முக்கியமாக இஸ்லாமிய இந்த படை எதை ஷாம் வரைக்கும் அப்படியே படையை செலுத்தி செல்லும் அளவுக்கு இஸ்லாமிய படை பலமாக இருக்கின்றது என்பதை வெளி உலகத்துக்கு காட்டுவதும் ஒரு நோக்கமாக இருந்தது. ஏன் தூமத்துல் ஜுந்துல் என்பதே ஷாமில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்ப நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சூசகமாக சொல்லுகின்றார்கள், ரோமாபுரியையும் எதிர்த்து தாக்கக்கூடிய நிலை மதீனாவிலே அமையப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு இருக்கின்றது என்பதை சூசகமாக யாருக்கு காட்ட வேண்டும், மக்கத்து குறைசிகளுக்கு. உங்களை போன்றவர்கள் அல்ல, மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக அந்த காலத்தில் இருந்த வல்லரசாக இருந்தது என்ன, ரோமர்களும் பாரசீகர்களும். அப்ப தூமத்துல் ஜுந்துல் என்பது அந்த ஷாமுடைய முக்கியமான பகுதிகள் ரோமர்களுடைய ஆட்சிக்குட்பட்டதாக இருந்தது. ஆகவே அந்த ரோமர்களையும் நாங்கள் நெருங்கிவிட்டோம், அந்த இடத்துக்கு நாங்கள் வரும் சக்தி எங்களுக்கு துணிவு இருக்கின்றது என்பதையும் என்ன செய்ய வேண்டும், வெளி உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்ற அந்த உள்நோக்கமும் இந்த படைப்பிரிவுகளை அனுப்பி வைத்ததிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்திருக்கும். ஆகவே இதிலே இந்த இஸ்லாமிய படையுடைய பலம் நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டு வருவதும், ஏனைய இந்த இஸ்லாத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய சக்திகள் அவர்களுடைய சக்திகள் அப்படியே குன்றி வருவதும், இவர்களை எதிர்த்து போரிடுவதற்கான சக்தி அப்படியே குறைந்து கொண்டு வருவதையும் உறுதியாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. பின்னால் வரக்கூடிய ஹுதைபியாவுடைய உடன்படிக்கைக்கே மக்கத்து குறைஷி காஃபிர்கள் தயாரானதும் எதை அடிப்படையாக வைத்து, இந்த மக்கத்து படையை மதீனத்து படையை எதிர்த்து போரிட முடியாது, இவர்களோட சமாதானமாகத்தான் நாங்கள் போக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்த சூழ்நிலைக்கு அவர்கள் ஆளாகித்தான் இந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை கூட கை சாத்திடப்படுகின்றது. ஆகவே இவைகள் அனைத்தும் எதை எடுத்துக்காட்டுகின்றது என்று சொன்னால், மிக வெகு விரைவிலே ஒரு பாரிய வெற்றியை இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அடைய காத்திருக்கின்றது. ஒரு சில ஆண்டுகளாக தங்களுடைய பிரச்சார பணியுடைய முதல் கேந்திர ஸ்தலத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றது இஸ்லாமிய சாம்ராஜ்யம். ஏன், வஹி இறங்கிய அந்த மண், நபி அவர்கள் விரும்பி நேசித்த அந்த மண், முதல் இறை இல்லம் அமையப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஊர் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு வெளியே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இது வெகு விரைவிலே இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்குள்ளே எடுத்து வரப்படும் என்ற இந்த முன்னேற்பாடுகளாகத்தான் அல்லாஹு தஆலா இந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றான். ஆகவே அந்த மிகப்பெரிய வெற்றி இஸ்லாமியர்களை அண்மித்துக் கொண்டிருக்கின்றது என்பதும் இதற்கான அடிப்படை. இந்த விடயங்கள் அதை எடுத்துக்காட்டக்கூடியதாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த அடிப்படையில் தான் ஹிஜ்ரி 6வது ஆண்டு துல்காதா மாதத்திலே என்ன செய்கின்றது, இந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை கைச்சாத்திரப்படுகின்றது. இதனுடைய சம்பவம் என்னன்னு சொன்னால், நமக்கு தெரியும் ஏற்கனவே சொன்னதை போன்று அந்த 6 வருடங்களாக மக்காவிலே இருந்து வெளியேறியவர்களுக்கு மக்காவுக்கு செல்ல முடியாது. ஒரு உம்ரா செய்வதற்கோ அந்த காபாவை வலம் வருவதற்கோ அவர்களுக்கு எந்த அவகாசமும் கொடுக்கப்படவில்லை. ஏன், அது முழுமையாக குறைசிகளுடைய கண்ட்ரோல், அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்படி என்று சொன்னால் அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆசை இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்திருந்தார்கள், எப்பொழுது எங்களுக்கு இவைகள் எதுவும் எங்களுக்கு பொருட்கள் அல்ல, இந்த யுத்தங்கள் எதுவும், நாங்கள் மக்காவுக்கு சென்று எப்படி இருந்தாலும் தங்களுடைய தாயகம் அல்லவா, தங்களுடைய பிறப்பிடம் அல்லவா, அந்த இடத்துக்கு சென்று நாங்கள் காபாவை வலம் வந்து வந்தவர்கள் அல்லவா, அந்த இடத்தை நாங்கள் வலம் வர வேண்டும், தவாஃப் செய்ய வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும் என்ற ஆசை அவர்களுடைய ஆள் மனதிலே பதிந்து கொண்டே இருந்தது. அந்த ஆசையை அவர்கள் வளர்த்துக் கொண்டே இருந்தார்கள். எங்களுக்கு இது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கனவு தென்படுகின்றது. எப்படி கனவு தென்படுகின்றது, நபி அவர்கள் அப்படியே தோழர்களுடன் மக்காவுக்கு செல்வது போன்றும், காபாவுடைய சாவியை நபி அவர்கள் தங்களுடைய பொறுப்புக்கு கீழால் எடுத்து வருவது போன்றும், காபாவை அழகாக வளம் வருவது போன்றும், அதற்கு பின்னால் முடிகளை மலித்து முடிகளை குறைத்தவர்களாகவும் அந்த உம்ராவில் இருந்து வெளியேறியவர்களாகவும் ஒரு அழகிய கனவு காணுகின்றார்கள் நபி அவர்கள். இந்த கனவின் மூலமாக நபி அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உடனடியாக அந்த கனவை காலையிலே தோழர்களுக்கு சொல்லிவிடுகின்றார்கள். இவ்வாறான ஒரு கனவை நான் நேற்று இரவு நான் கண்டுவிட்டேன், எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கும். அப்ப இவர்களுக்கு உறுதி வந்து விட்டது இந்த வருடம் துல்காதான் அடுத்த முடிஞ்சு முடிஞ்ச இந்த வருடம். இப்ப இந்த வருடத்திலே நாங்கள் என்ன செய்ய போறோம், எஞ்சி இருக்கக்கூடிய ஓரிரு மாதங்களிலே உம்ராவுடைய பாக்கியம், அந்த காபாவை வளம் வரக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைத்து விட்டது. என் நபிக்கு கிடைத்த கனவும் இது வஹி, இது வஹிதான். ஆனா இவர்கள் அந்த கனவை எப்படி வியாக்கியானம் செஞ்சு கொண்டாங்கன்னு சொன்னா, இப்ப நபிக்கு ஒரு ஓபன் கனவு தான் தென்படுகின்றது. இது குறிப்பிட்டு இந்த வருடத்துல இந்த மாதத்துல இந்த நிகழ்வு நடக்கும் என்று எங்கேயும் அந்த கனவுல குறிப்பிடப்படவில்லை. ஆனால் தோழர்களுக்கு இருந்த அந்த சந்தோஷம் அவர்களுடைய எதிர்பார்ப்புடைய காரணத்தின் காரணமாக என்ன செய்கின்றார்கள், அவர்களாக வியாக்கியானம் கொடுத்துக் கொள்றாங்க. இப்ப அந்த அவகாசம் எங்களுக்கு நெருங்கிவிட்டது, இன்றோ நாளோ அந்த விடயம் எங்களுக்கு கைகூடி விடும் என்ற எதிர்பார்ப்புல இவங்க நபி அவர்களுடைய கட்டளை எதிர்பார்த்து இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே போன்று என்ன செய்கின்றார்கள், ஒரு நாள் தினம் தோழர்களை அழை சொல்லுகின்றார்கள், நான் மக்காவுக்கு உம்ரா செய்வதற்காக தயாராக இருக்கின்றேன், செல்வதற்கு தயாராக இருக்கின்றேன், உடனடியாக நீங்கள் என்னுடன் தயாராகுங்கள் என்று சொன்ன நேரத்திலே பெரும்பாலானவர்கள் அங்கே தயாராகி இருக்கிறார்கள். மதீனாவுக்கு வெளியே உள்ளவர்களுக்கும் தகவல் அனுப்புகின்றார்கள், ஒரு சிலர்கள் அங்கே பின்வாங்குகின்றார்கள். ஒரு சிலர்கள் பின்வாங்கிய பொழுதிலும் சுமாராக 1400 அல்லது 1500 பேர்களை கொண்ட ஒரு பெரிய கூட்டம் நபியவர்களுடன் தயாராகின்றார்கள். நபியவர்களும் தன்னுடைய ஆடைகளை கழுவி துப்புரவு செய்து என்ன செய்கின்றார்கள், உம்ரா செய்வதற்காக வேண்டிய அவர்களுடைய துணிகளையும் தயார்படுத்திய நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம் அல்லது நுமைலா அல் லைஸ் என்று சொல்லக்கூடிய தோழரை மதீனாவுலே அவர்களுடைய பிரதிநிதியாக கலீஃபாவாக நியமித்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்காதா மாதம் தலைப்பிறை நாள் திங்கட்கிழமை, 6ஆம் வருடம் துல்காதா மாதம் தலைப்பிறை திங்கட்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுலே இருந்து வெளியேறுகின்றார்கள். அவர்களோட உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் தங்களுடைய மனைவியாக வெளியேறுகின்றார்கள். ஏற்கனவே நாம் சொன்னதை போல நபி அவர்கள் யுத்தத்துக்காக வேண்டி ஏதாவது ஒரு பயணத்துக்காக வேண்டி தயாரானால் அவர்கள் மனைவிமார்களுக்கு மத்தியில் என்ன செய்வார்கள், குலுக்கல் துண்டு சீட்டு குலுக்கி அதில் யாருடைய பெயர் தெரிவாகின்றதோ அந்த மனைவியை தங்களுடன் அழை செல்வார்கள். பல மனைவிகளை வைத்து வாழ்ந்து வந்ததன் காரணமாக அவர்களுக்கு மத்தியிலே அதிலேயே நபியவர்கள் நீதம் செலுத்தினார்கள். அப்பொழுது அந்த சந்தர்ப்பம் அந்த நிலையிலே ஹுதைபியாவுடைய அந்த சம்பவத்துடைய நிலையில் உம்மு சலமாவுடைய சந்தர்ப்பமாக இருந்தது. அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழை செல்கின்றார்கள். அழை செல்லக்கூடிய நேரத்திலே முழுமையாக நோக்கம் என்ன, உம்ராதான் நோக்கம், உம்ராதான் நோக்கம் என்ற காரணத்தினால் நபி அவர்கள் எந்த ஆயுதத்தையும் யாரும் எடுத்து வரக்கூடாது. நாங்கள் யுத்தம் செய்வதற்காக வேண்டியோ யாரையும் எதிர்த்து போரிடுவதற்காக வேண்டியோ செல்வதல்ல, எங்களுடைய நோக்கம் உம்ரா. கனவு கண்டிருக்கின்றது, நபி அவர்களும் அதுக்கு ஒரு வியாக்கியானம் செய்து கொண்டு ஒரு செய்வதற்காக வேண்டி நபி அவர்கள் வெளியேறுகின்றார்கள். ஆனால் பயணிக்கான ஒரு ஆயுதத்தை அவர்கள் எடுத்து செல்வார்கள். வாள்களை என்ன செய்வார்கள், உரைகளுக்குள்ளே போட்டு மறைத்த நிலையிலே பயணிகள் ஒரு வாளை மாத்திரம் வைத்திருப்பார்கள், வாளை மாத்திரம் வைத்திருப்பார்கள். இப்பையும் அரபிகளுக்கு மத்தியில் அந்த முறை இருக்கின்றது, பயணிகளுக்கான ஒரு ஆயுதம் அவர்களுடைய வாள். ஏதும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் ஏதாவது தாக்குதல்களுக்கு அவர்கள் எதிர்பாராத முறையில் முற்பட்டால், முகம் கொடுக்க ஏற்பட்டால் எதிர்த்து தாக்குவதற்காக வேண்டி, ஏன்னா அந்த காலங்களில் பயணங்கள் அப்படி பயங்கரமாகத்தான் இருந்தது, பாதைகள் அப்படியான பாதுகாப்பு இருக்கவில்லை. அதனால் என்ன செய்தார்கள், அந்த பயணிகளுக்கான வாளை மாத்திரம் அதுவும் உரையில போட்டு வெளியே தென்படாத முறையிலே மறைத்து வைத்திருக்க வேண்டும் என்ற கட்டளையோட 1400 அல்லது 1500 தோழர்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல இருந்து வெளியேறுகின்றார்கள். நமக்கு தெரியும் இஹ்ராம் கட்டுவதற்கான இடம் மதீனாவுல இருந்து வெளியேறி ஒரு சில மைல்களில் இருக்கக்கூடிய துல்ஹுலைஃபா என்று சொல்லக்கூடிய இடத்திலே, அபியார் அலி என்று சொல்லக்கூடிய இடத்திலே தான் இஹ்ராமுடைய இடம் இருக்கின்றது. அந்த இடத்துல சென்று இஹ்ராம் கட்ட வேண்டும். இப்பொழுது இந்த படை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த படை துல்ஹுலைஃபா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்ததும் அங்கே என்ன செய்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து வந்த பிராணிகள், அதாவது அவர்களுடைய ஒட்டகங்கள் அதே போன்று ஆடுகள், இந்த பலி பிராணிகளை பொதுவாக உம்ராவுக்கு வந்து பலி கொடுக்கக்கூடிய முறை இருக்குதான்னு கேட்டால் இல்லை, ஆனாலும் பொதுவாகவே மக்காவுக்கு இது ஒரு சுன்னா, நாங்கள் இதை கடைபிடிக்கிறது குறைவாக இருந்தாலும் மக்காவுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் அந்த மக்காவுக்கு காபாவுக்கு ஒரு ஹதி என்று சொல்லக்கூடிய ஒரு கிஃப்டாக சதக்காவாக தர்மமாக அங்கே இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு வறியவர்களுக்கே ஒரு குர்பானி ஒரு பழிப்பிராணியை கொடுத்து விடுவது சுன்னா, இதே நபி வழியாக இருந்தது. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியான பழிப்பிராணிகளை எடுத்து வந்தார்கள், மதீனாவில் இருந்து எடுத்து வந்தார்கள், ஓட்டி வந்தார்கள். அந்த பழிப்பிராணிகளை அப்படியே அடையாளமிட்டு விடுவார்கள், அதுல மாலைகளை கோர்த்து, இது வந்து எதற்காக, உணவுக்காக வேண்டியோ வேற நோக்கங்களுக்காக வேண்டிய அல்ல, இவைகள் ஹரத்திலே பலியிடுவதற்காக வேண்டி, அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹுடைய பெயர் சொல்லி ஹரத்திலே பலியிடுவதற்காக வேண்டி தயார்படுத்தப்பட்ட பிராணிகள் என்று அடையாளமிடுவதற்கு சில முறைகள் இருந்தது. மாலைகளை போட்டு அடையாளமிடுவார்கள். அந்த அடையாளங்களை விட்டுக்கொண்டு உம்ராவுக்காக வேண்டி இஹ்ராமும் நியத்து வைத்துக் கொள்கின்றார்கள். எங்கே துல்ஹுலைஃபாவிலே உம்ராவுக்காக வேண்டி நியத்து வைத்ததும் தோழர்களுக்கு இன்னும் ஊர்ஜிதமாகிவிட்டது. நபி அவர்கள் யுத்தத்துக்காக வேண்டி தயாராகவில்லை, நபி அவர்கள் ஒரு இபாதத்தை செய்வதற்காக வேண்டித்தான் நபி அவர்கள் தயாராகி இருக்கின்றார்கள். ஆனால் நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இது நபியுடைய நிலையாக இருந்தாலும் மக்கா காவிர்கள் இதை வேறு விதமாகத்தான் வியாக்கியானம் செய்வார்கள். ஏன், இப்படி ஒரு பெரிய கூட்டத்தோடு முகமது வெளியேறி வருகின்றார் என்றிருந்தால் என்ன செய்வார், சில நேரம் மக்காவை தாக்குவதற்கு ஹராமுடைய ஆடையை அணிந்து வந்தாலும் இது ஒரு யுத்தத்துறைய தந்திரமாக இருக்கும் என்று கூட அவர்கள் வியாக்கியானம் செய்யலாம். அந்த தந்திர முறைகள் அந்த காலத்திலே கடைபிடிக்கப்பட்ட காரணத்தினால். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கின்றார்கள், ஹுசா கோத்திரத்தில் இருந்த ஒரு ஒற்றரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகின்றார்கள். அவர்களிடத்திலே குறைஷிகளை பற்றி தகவல் அறிந்து வருவதற்காக வேண்டி. குறைஷிகளை பற்றி விடயங்களை அறிந்து வருவதற்காக வேண்டி அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்ததும் அந்த ஒற்றர் திரும்பி வருகின்றார், வந்து சொல்லுகின்றார்கள், இன்னி தரக்து கஅப் இப்னு லுஐ கத் ஜமாஉலகல் அஹாபிஷ், நான் கஅப் இப்னு லுஐ என்று சொல்லக்கூடிய அந்த தலைவர் வந்து அஹாபிஷ் என்று சொன்னால் பனு கினானா கோத்திரத்தர்களை சேர்ந்த ஒரு கூட்டத்தினர்கள், அவங்களோட நட்பு ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்த இன்னும் சில படைப்பிரிவுகள், அவர்கள் வந்து உங்களுடைய நபியே உங்களுடைய படையை எதிர்த்து தாக்குவதற்காக வேண்டி அவங்க ஒரு பெரிய படையை தயார்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். அவங்க அல்லாஹுடைய இறை இல்லத்துக்கு உங்களை நுழைய விடாமல் தடுப்பதற்காக வேண்டி, உங்களை தடுப்பதற்காக வேண்டி அவர்கள் அங்கே தயாராகி இருக்கின்றார்கள். யாருடைய தலைமையில், கஅப் இப்னு லுஐயுடைய தலைமையில ஒரு பெரிய படையை அவர்கள் தயார்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னதும் நபி அவர்கள் உடனடியாக தோழர்களிடத்திலே ஆலோசனை செய்கின்றார்கள். நாங்கள் இப்ப என்ன செய்வது, நாங்களோ யுத்தத்துக்காக வேண்டி வரவில்லை, எதற்காக வேண்டி, நாங்கள் உம்ராவுக்காக வேண்டி வந்திருக்கின்றோம், ஆனால் அவர்கள் எங்களை தடுப்பதற்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கின்றார்கள், இப்ப நாங்கள் என்ன செய்வது. நபியர்கள் கேட்கின்றார்கள், இந்த மக்கள் அவர்களுடைய குடும்பத்தினர்களை விட்டுவிட்டு தான் அங்கே தயாராக இருக்கின்றார்கள், ஆகவே அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று அவர்களுடைய பிள்ளைகளையும் பெண்களையும் நாங்கள் சிறைபிடித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த தகவல் அவர்களுக்கு கிடைத்து விட்டால் அவர்கள் அந்த யோசனையை கைவிட்டு விடுவார்கள், அந்த யோசனையை கைவிட்டு விடுவார்கள், அந்த பிள்ளைகளையும் அவர்களுடைய பெண்களையும் பிள்ளைகளையும் நாங்கள் அதாவது பிடித்து அவர்களை பிடித்து விடுவோமா, அவர்களை நாங்கள் பிடித்தெடுத்து விடுவோமா, அல்லது நாங்கள் அப்படியே விட்டு எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடருவோமா, எங்களுடைய பயணத்தை தொடருவோம், பாதையிலே எங்களை யாராவது எதிர்த்தால் நாங்கள் எதிர்த்து தாக்குவோம், இல்லை என்றால் நாங்கள் பயணத்தை தொடர்ந்து கொண்டே போவோமா என்று ஆலோசனை கேட்கின்றார்கள். அப்பொழுது உடனடியாக அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் யுத்தத்துடைய நோக்கத்திலே வரவில்லை, உம்ராவுடைய நோக்கத்திலே வந்திருக்கின்றோம், யாரையும் நாங்கள் அவசரப்பட்டு தாக்க வேண்டிய எந்த தேவையும் எங்களுக்கு இல்லை, நாங்கள் பயணத்தை தொடருவோம், வழியிலே யாராவது எங்களை எதிர்த்து தாக்க வந்தால் நாங்கள் அவர்களை எதிர்த்து போரிடுவோம், இந்த அடிப்படையிலே நாங்கள் நடந்து கொள்வோம் என்று ஆலோசனை சொன்னதும் உடனடியாக நபி அவர்கள் அந்த ஆலோசனையை ஏற்று தோழர்களுக்கு சொல்லுகின்றார்கள், பயணத்தை நீங்கள் தொடருங்கள், பயணத்தை தொடருங்கள். ஆனால் அங்கே குறைசிகளோ விட்டுப்பாடில்லை, அவர்கள் முழு தயாரில் இருக்கின்றார்களேன், அவர்களுக்கு ஒரு பிரஸ்டிஜ், அதாவது ஒரு சில காலங்களிலே எங்களுடைய ஊரில் இருந்து துரத்தி அடிக்கப்பட்ட இந்த ஏழை எளியவர்கள் பலவீனமானவர்கள் இப்படி ஒரு பெரும் கூட்டமாக வந்து என்ன செய்வது, பின்னால் அந்த நிகழ்வுடைய விடயங்களை வந்து வழங்கும் எங்களுக்கு. உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பேச்சுவார்த்தை அனுப்பின நேரத்தில் கூட அவங்க சொன்னாங்க, உஸ்மானே நீங்க மாத்திரம் தவாஃப் செஞ்சுட்டு போறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த பெரிய படம் ஒன்றாக வந்து முழுக்க நாங்க பார்த்திருக்க எங்கட கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நாங்க எல்லாம் அப்படி ஒதுங்கி இருக்க இவங்க வந்து தவாஃப் செய்யறது இது எங்களுக்கு சரி வராது, இந்த முறை சரி வராது, அதான் அவர்களுக்கு பெரிய பிரச்சனையா இருந்தது. ஏன் மக்கா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க அவ்வளவு வெகு தூரத்தில் இருந்து 400 கிலோமீட்டர்கள் தூரத்தில் இருந்து முகம்மது எங்களுடைய அடிமைகளை எங்களிடத்தில் அடிபட்டு வந்தவர்களை அந்த பலவீனமானவர்களை எல்லாம் பெரிய மக்களாக ஆக்கி மாற்றி நாங்கள் பார்த்திருக்க காபாவை வளம் வருவதற்கு இடமளிக்க முடியாது என்ற ஒரு தாழ்வு சிக்கல் அவர்களிடத்தில் இருந்தது, வேறொன்றும் கிடையாது. அதனால் இந்த கட்டத்தில் இவர்களை இடைநிறுத்துவதற்காக வேண்டி பல முயற்சிகளை செய்கின்றார்கள், மக்களை அதாவது பேரம் பேசுவதற்காக அனுப்புகின்றார்கள். சில சில படைகளை தயார் செய்து மக்காவுக்கு வெளியில இருக்கக்கூடிய நுழைவாயில்களை தயார்படுத்தி வந்தால் இவர்களை தாக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்கின்றார்கள். இவைகள் எதையும் நபியவர்கள் கண்டுகொள்ளவில்லை, அவர்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்ப இந்த நபியவர்கள் அவர்களுடைய படை 1500 பேர்கள் கொண்ட ஒரு கூட்டத்தோட நபியவர்கள் மக்காவை அண்மித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டதும் குறைஷிகள் அவர்களுடைய கூட்டத்தை உடனடியாக கூட்டுகின்றார்கள். அவர்கள் ஏக மனதாக முடிவெடுக்கின்றார்கள், எந்த முறையிலாவது இவர்களை தடுக்க வேண்டும், இவர்களை உள்ளே வருவதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது. எப்படி சமாதானமாகவோ எந்த முறையிலேயாவது அவங்க பீஸ்ஃபுல்லாகவும் வரக்கூடாது, யுத்தம் செய்தும் வரக்கூடாது, உள்ள வர முடியாது. எந்த முன்னேற்பாடும் இல்லாம எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாமல் உள்ள வர்றதுக்கு இவர்களுக்கு அனுமதி அளிக்க முடியாது. இவர்களை தடுப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லக்கூடிய முடிவை அவர்கள் எடுக்கின்றார்கள். இப்பொழுது நபி அவர்களுக்கு மேலும் செய்து வருகின்றது, காப் கோத்திரத்தினர்கள் என்ன செய்கின்றார்கள், லூத்துவா என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள். அங்கே ஹாலித் பின் வலீத் இதுவரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. ஹாலித் பின் வலீத் அவர்கள் 200 குதிரை போராளிகளோட இந்த படையை தடுப்பதற்காக வேண்டி அவர் முழு தயாரிலே இருந்து கொண்டிருக்கின்றார். குரா அல் கமீம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஹாலிதுடைய படை தயாராக இருக்கின்றது என்ற செய்தி நபி அவர்களுக்கு இரண்டாவது ஒரு துப்பு செய்தியாக வருகின்றது. அந்த குரா அல் கமீம் வந்து மக்காவுக்கு வரக்கூடிய நேரடி வழி, மக்காவுக்கு மதீனாவிலிருந்து வரக்கூடிய டிரெக்ட் ரோடாக இருந்தது. அந்த பாதையை தான் இவங்க டார்கெட் பண்றாங்க, இந்த வழியிலால தான் முகமதுடைய படை வரும். ஆகவே எங்களுக்கு என்ன செய்து விடலாம், கதையை முடித்து விடலாம் என்ற எதிர்பார்ப்பில் ஹாலித் வந்து 200 போராளிகள் 200 அதுவும் குதிரைப்படை, 200 குதிரைனா இவங்க வர்றதே முழுக்க ஒட்டகத்தில் எதுக்காக வேண்டி, உம்ராவுக்காக வரக்கூடியவங்க 200 குதிரைப்படையினா சுற்றி வளைத்து இவர்களை தாக்கி விடலாம் என்ற முழுமையான எண்ணத்திலே குராவுல் கமீம் என்ற இடத்துல ஹாலிதுடைய படை தயாராக இருக்கின்றது. இந்த செய்தி நபி அவர்களுக்கு கேள்விப்படுகின்றது. பிறக்கக்கூடிய நேரத்தில் நபி அவர்களுடைய அந்த படை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் ஹாலிதுடைய படை இருக்கக்கூடிய இடத்துக்கு கொஞ்சம் அண்மித்த இடத்திலே வந்து இறங்குகின்றார்கள். தொழுகையுடைய நேரம் வருகின்றது, லுஹருடைய தொழுகையுடைய நேரம். லுஹருடைய தொழுகைக்காக வேண்டி தயாராகி அந்த இடத்திலே தொழுது கொண்டிருப்பது வெகு தூரத்தில் ஹாலிதுக்கு விளங்குகின்றது. இவங்க ருக்குவுக்கு போறாங்க, சுஜூதுக்கு போறாங்க, லுஹருடைய தொழுகையை முடிக்கிறாங்க. லுஹருடைய தொழுகையை முடிச்சதுக்கு பின்னாடி ஹாலிதுக்கு நினைக்குதாட, தொழுகையில் இருக்கக்கூடிய நேரத்தில் தாக்கி இருந்தால் கதையை முடிச்சிருக்கலாமே, ருக்குவுக்கு சுஜூதுக்கு போற நேரத்தில் தாக்கி இருந்தால் கதையை முடிச்சிருக்கலாமே, தப்பிட்டோமே என்று சொல்லி இப்ப அசருடைய தொழுகையை தொழுவாங்க. அந்த இடத்துல ஓய்வு எடுத்து போட்டு அசருடைய தொழுகையை தொழுவாங்க. அந்த நேரத்தில் இந்த திட்டத்தை எங்களுக்கு நிறைவேற்றலாம் என்று படைய கொஞ்சம் நெருக்கி வந்து தயார்படுத்தி இருக்கிறார், பதுங்கி நிற்கிறாங்க. இதுக்கு இடையில அல்லாஹு தஆலா என்ன செய்து விடுகின்றான், யுத்தத்துடைய நேரத்திலே தொழக்கூடிய முறை சலாத்துல் ஹவுஃபுடைய சட்டத்தை இறக்கிறான். சுப்ஹானல்லாஹ், வரங்கள் வமகரு வமகரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாகிரீன். மக்கள் எவ்வளவுதான் சூழ்ச்சிகளை செய்தாலும் அந்த சூழ்ச்சிகளை முறியடிக்கக்கூடிய மிகப்பெரிய சூழ்ச்சி யாரிடத்தில் இருக்கின்றது, திட்டம் இருக்கின்றது. இவங்க என்ன செய்யறாங்க, இப்படியாக சுஜூதுக்கு எல்லாரும் போவாங்க, எல்லாரும் ருக்கு போவாங்க, படை அப்படியே சுஜூதுக்கு போயிருக்கும், வந்து ஒரே தாக்குதலாக தாக்கிட்டா ஒரே அடியாக கதையை முடித்து விடலாம் என்று இவர்கள் எத்தனைத்துக் கொண்டிருக்க அந்த குறிப்பிட்ட சின்ன இடைவெளியிலே வகி வந்து விடுகின்றது. நீங்கள் என்ன செய்வது, யுத்த முனையிலே நீங்கள் எப்படி தொழுவது என்று சொல்லக்கூடிய சூரத்துன் நிசாவுடைய 102வது வசனம் நினைக்கின்றேன். சூரத்துன் நிசாவுடைய 102வது வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கி விடுகின்றான். அந்த வசனத்தை நாங்கள் கொஞ்சம் படித்து பார்க்க வேண்டும் சோர்களே இந்த சந்தர்ப்பத்திலே, ஏனென்றால் இது ஒரு சட்டமன்ற காரணத்தினால், அப்ப நபி அவர்கள் அந்த முறையை குர்ஆனுடைய வழிகாட்டல் அல்லாஹு தஆலா காட்டி தந்த அந்த முறையிலே அந்த தொழுகையை தொழுததன் காரணமாக அவர்களுடைய அந்த திட்டம் அங்கே முறியடிக்கப்பட்டு வருகின்றது. அங்க விழிப்புணர்வுகளோட ஒரு கூட்டம் இருப்பாங்க, ஒரு கூட்டம் தான் நபியோடு சொல்லுவாங்க. அந்த வசனத்தை நீங்க படித்து பாருங்க சோர்களே, குர்ஆன் இருந்தால் எடுத்து பார்க்கலாம். அல்லாஹ் சொல்லுகின்றான், வைதா குந்தஃபீஹிம், இதற்கு முன்னால் கசருடைய சட்டத்தை சொல்லுகின்றான். கொஞ்சம் நேரம் இருந்தால் அதையும் பேசலாம். அது கசருடைய சட்டம், தொழுகையை சுருக்கி தொழுதுடைய சட்டம். அதுக்கு முன்னால் உள்ள வசனத்தில் வருகின்றது 101வது வசனம். 101வது வசனத்திலே 102வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்ப இந்த ரெண்டு வசனம் மிக முக்கியமானது தொழுகையுடைய சட்டத்தில். தொழுகையை சுருக்கி தொழுவது, அதே போன்றே யுத்த களத்திலே, களத்திலே எப்படி ஜமாத்தாக தொழுவது. அல்லாஹ் சொல்லுகின்றான், முஹம்மதே, நீங்கள் அந்த போராளிகளுக்கு மத்தியில் யுத்த களத்திலே இருந்தால், அவர்களுக்காக வேண்டி ஜமாத்தாக தொழுகையை நடத்தினால், லா இலாஹ இல்லல்லாஹ். ஜமாத்தாக எங்க தொழுக, எங்க தொழுக? ஆபீஸ்ல காப்பட்ட போட்டு மேனேஜரும் நானும் டீ போயும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய தொழுகை அல்ல இது. ஜமாத்து கிடையாது அவர்களே. எங்க? யுத்த முனையிலே, யுத்த களத்திலே ஜமாத். இப்ப ஜமாத்துடைய தொழுகைய, தொழுகை கட்டாயம் என்பதற்கு அறிஞர்கள் எடுத்துக்கொண்ட ஆதாரங்களில் மிக பலமான ஆதாரங்கள்ல இதுவும் ஒன்று. அல்லாஹு தஆலா ஜமாத்துடைய தொழுகை சுன்னத்தாக இருந்தால் ஏன் இவ்வளவு மெனக்கெட வேண்டும்? இதுக்காக ஒரு வசனத்தை இறக்கி அதனுடைய சட்டத்தை விளக்கி, இப்படி யுத்த களத்திலும் ஜமாத்தாக தொழ வேண்டும் என்ற கட்டாயத்தை அல்லாஹு தஆலா கட்டாயப்படுத்தியிருப்பானா, வெளிப்படுத்தியிருப்பானா? தேவையில்லையே. ஜமாத் சுன்னத்தானே. பெண்கள் நிறைய பேர் இறங்கி வச்சாங்க, ஜமாத் தொழுக சுன்னத்தே. தனித்து தொழுதால் நன்மை, ஜமாத்தாக தொழுதால் 27 மடங்கு. தனித்து தொழுதா ஒன்றுதானே? எப்படி எங்கட விளக்கு? நாங்க இப்படி விளக்கம் இருக்கிறோம். தனித்து தொழுவதை விடவும் ஜமாத்தாக தொழுதால் ஒன்றுக்கு 27 அல்லது 25 நன்மைன்னு ஹதீஸ் வந்திருக்குதே. இதை நாங்க எப்படி வியாக்கியானம் செய்யறோம்? தனித்து தொழுதா ஒரு நன்மை, பள்ளிக்கு வந்து ஜமாத்தா தொழுதா 27. இதெல்லாம் விளக்கம். நிர்பந்த ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ஜமாத்து சொல்லக்கூடிய நேரம், அதாவது வசதி வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த பெரிய நன்மை உங்களுக்கு இல்லை என்பது அர்த்தம். நீங்க தனித்து தொழுதால் உங்களுக்கு ஒரு நன்மை, தொழுகை நிறைவேறும், ஆனால் பெரிய குற்றம் நீங்க செஞ்சிருப்பது. ஆண்கள் வந்து பள்ளிக்கு வந்து மக்கள் சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தோடு சேர்ந்து தொழ வேண்டும். மக்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் தொழ வேண்டும், அந்த நேரத்தில் அந்த இடத்துல தொழ வேண்டும். நாம தயார் செய்த இடத்துல தொழக்கூடிய தொழுகை ஜமாத்து கிடையாது. ஒவ்வொரு ஆபீஸ்லயும் என்ன செஞ்சிருக்காங்க, ஒவ்வொரு ஃப்ளோலையும் போட்டு வச்சிருக்காங்க, ப்ரே மெட் போட்டு வச்சு, ப்ரே ஹால் வச்சு அந்த இடத்துல தொழுவது. இந்த தொழுகைக்கு வந்து ஜமாத் தொழுகை அல்ல. ஹைசு துக்காமுஸ் ஸலா, அங்க பாங்கு சொல்லப்படுகின்றதா இல்லையே? பாங்கு சொல்லப்படக்கூடிய பள்ளி, அந்த இடத்திலே மக்கள் கூட்டம் எல்லா இடங்களிலையும் இருந்து பள்ளிக்கு தயாராகி வருகின்றார்கள். அந்த இடத்துக்கு வந்து தொழக்கூடிய தொழுகை தான் தொழுகை, அதுதான் ஜமாத்துடைய தொழுகை. ஆகவே இப்ப படை எங்க இருக்கின்றது? களத்திலே இருக்கின்றது. தலைவர் களத்திலே இருக்கின்றார். ஆகவே அவர் தொழுகையை நடத்த வேண்டும் நபி அவர்கள். அப்ப இதுல இன்னொரு நுட்பம் இருக்கின்றது. என்ன இதுல இன்னொரு நுட்பம் இருக்கின்றது? ஜமாத்துடைய தொழுகை வந்து பல ஜமாத்துகளாக தொழுவதற்கு அனுமதி வழங்குறதாக இருந்தால் இந்த சந்தர்ப்பம் தான் சிறந்த சந்தர்ப்பம். ஏன்னா யுத்த காலத்துல வந்து இது ஒரு சந்தர்ப்பம். இது எல்லா சந்தர்ப்பங்கள்ல களத்துல வந்து சிதறுண்டு இருப்பார்கள் படையினர்கள், ஒவ்வொரு பகுதியில் இருப்பாங்க. அப்ப அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சொல்லக்கூடிய முறையை கடைபிடித்து அந்தந்த இடத்துல ஒவ்வொரு இமாம் வச்சு சொல்லலாம் தானே? அப்படியும் முடியாது. எல்லா பேரும் ஒரு இடத்துக்கு சொல்லணும். இதுவும் எதை காட்டுகின்றது சொன்னால், ஒற்றுமை. ஒரு ஜமாத் தனியாக, தனி ஒரு ஜமாத்தாக சொல்ல வேண்டும். இரண்டாவது மூணாவது நாலாவது ஜமாத் சொல்வதா இல்லையா என்ற அதனுடைய விளக்கம், அந்த கருத்து முரண்பாடும் இந்த அடிப்படைகளை வைத்து வந்திருக்கிறேன் நினைக்கிறேன். ஒரு ஜமாத் தான், ஒரு ஜமாத் தான். சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல நீங்க ஒரு பயணம் போகின்றீர்கள், அதாவது அந்த மெயின் ரோடுகளில் முக்கியமான வழிகளில் நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய பள்ளிகளில் வந்து ஒரு ஜமாத் என்ற சட்டம் கிடையாது. ஏன்? அடிக்கடி அங்கே ஜமாத்துகள் நடக்க வேண்டிய நிர்பந்த சூழ்நிலை ஏற்படும். இது போன்ற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய பள்ளியில் ரெண்டாவது மூன்றாவது ஜமாத்துக்கான வாய்ப்பு கிடையாது. அது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விடயம். ரெண்டாவது மூன்றாவது ஜமாத் இருக்குதுன்னு சொன்னால் மக்கள் அப்படியே தாமதிச்சு கொண்டே இருப்பாங்க, குறித்த நேரத்தில் தொழுகைக்கு வரமாட்டாங்க. அஸ்ஸலாத்து அலா வக்திஹா என்ற சட்டம் இல்லாமல் போய்விடும். இந்த சட்டங்களை விளங்க வேண்டும் அவர்களே. மிக சிறந்த வணக்கம் என்னன்னு நபியிடத்திலே கேட்ட நேரத்திலே அதே நேரத்தில் பெண்கள் வீட்டிலே அதே நேரத்தில் சொல்ல வேண்டும். பெண்களுக்கு லொஹரை அசருடைய நேரம் வரைக்கும் பிற்படுத்தலாம் என்ற அந்த சட்டம் கிடையாது. இங்கே அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு அங்கே அவளுடைய முசல்லாவுலே அல்லாஹ் அக்பர் என்று சொல்லலாம் என்றிருந்தால் அதுதான் உண்மையான ஈமான் சவர்களே. அதுதான் தொழுகையில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய தேட்டம். இந்த ஜமாத்தை ஃபாலோ பண்ணியல்ல, அந்த நேரத்தில் சொல்வது, உரிய நேரத்திலே பாங்கு சொன்னது தொழுகைக்காக வேண்டி தயாராகுவது மிகப்பெரிய இபாதத். வணக்கங்கள் ஜிஹாதை விட முற்படுத்திய தொழுகை. ஐயுல் அமலி அஃபல், ஐயுல் அமலி அஹப்பு இலல்லா. தோழர்கள் பலவாறாக கேட்கின்றார்கள், சிறந்த வணக்கம் என்ன, அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான வணக்கம் என்ன? அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை உரிய நேரத்திலே செய்வது. சும்மா ஐயுன் காலல் ஜிஹாது பிர்ருல்வாலிதீன். அடுத்ததாக தாய் தந்தையர்களுக்கு பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது. சும்ம ஐயுன் கால அல் ஜிஹாது ஃபி சபீல். பாருங்க ஓடுற பாருங்க, முதல்ல தொழுகை. இப்ப தாய்க்கு தொழுகையா கடமையான தொழுகையா தாய்க்கு பணிவிடையானா தொழுகை, ஜிஹாதா தாய்க்கு பணிவிடையாண்டா எது தாய்க்கு பணிவிடை. ஓடுற பாருங்க, இதான் இஸ்லாம் சோர்களை. முதல்ல தொழுகை, அதற்கு பின்னால் தாய்க்கு பணிவிடை, பெற்றோர்களுக்கு பணிவிடை, அதற்கு பின்னால் ஜிஹாத், அதற்கு பின்னால் ஜிஹாத். நபி அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்களே, அல்லாஹுடைய பாதைகளை போர் செய்வதற்கு உத்தரவு கட்ட நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க, அலக உனக்கு தாய் இருக்கின்றாலா, பல ரிவாயத்துகள் வந்திருக்கின்றது, அலக உனக்கு தாய் இருக்கின்றாலா, கால நாம் கால ஃபல்சம் சம்மசல்ஜன்ன, அந்த தாயுடைய காலை நீ பற்றிக்கொள், ஃபைன்ன சம்மசல்ஜன்ன, அங்கேதான் சுவர்க்கம் இருக்கின்றது. தாயுடைய காலுக்கு கீழா சுவர்க்கம் இருக்கின்றது, வேறு ரிவாயத் சொன்னது, அந்த ரிவாயத்து பலகீனம், ஆனால் இந்த ரிவாயத் சஹியானது. அலக உனக்கு தாய் இருக்கின்றாலா, ஆம் என்று சொன்ன நேரத்திலே நபி அவர்கள் சொன்னாங்க, ஃபல்சம் ரிஜிலைஹா அவளுடைய காலை பற்றிக்கொள், ஃபைன்ன சம்மசல்ஜன்ன, நீ யுத்தகலத்துக்கு சென்று சுவர்க்கத்தை தானே தேடி செல்லுகின்றாய், அவ்வளவு தூரம் செல்ல வேண்டிய தேவையில்லை, சுவர்க்கம் அங்கே இருக்கின்றது, உன்னுடைய வீட்டுடைய நான்கு சுவர்களுக்கு இடையிலே சுவர்க்கம் இருக்கின்றது அப்பா, இப்படிதான் இஸ்லாம் சொல்லுகின்றது, அங்கே சுவர்க்கம் இருக்கின்றது, அவளுடைய காலை பிடிச்சுக்கோ. இன்னும் ஒரு தோழர் வந்து கேட்கின்றார்கள், அல்லாஹுடைய பாதையிலே போர் செய்வதற்கு நபியர்கள் கேட்கின்றார்கள், அஹையுன் வாலிதாக், உன்னுடைய தாயும் தந்தையும் உயிரோடு இருக்கின்றார்களா, கால நாம் ஃபஃபீஹிமா ஃபஜாஹித், நீ திரும்பி சென்று விடும் மனிதனே, அவர்களே நீ உன்னுடைய ஜிஹாதை மேற்கொள். அதுதான் பெரிய தியாகம், அவர்களுக்கு பணிவிடை செய்வது, அவர்களுக்கு உபகாரம் செய்வது, அவர்களுடைய மனதை புண்படுத்தாமல் வாழ்ந்து கொள்வது, அவர்களுடைய உள்ளத்தை திருப்திப்படுத்துவது, சந்தோஷப்படுத்துவது, அவர்களை மகிழ்ச்சியாக வாழ வைப்பது, அவர்கள் உன்னை பார்த்து கண்குளிர இருப்பது, உன்னை பார்த்து கொண்டு இருப்பதற்கே இதுவும் பெரிய பாக்கியம், இதுவும் பெரிய பாக்கியம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் என்ன சொல்கின்றான், மனிதர்களுக்கு அந்த ஒரு காஃபிருக்கு கொடுத்த பெரிய வளத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில், அவனுக்கு ஆண் பிள்ளைகளை கொடுத்தோம், ஷுஹூதா, அந்த ஆண் பிள்ளைகள் அவனுக்கு முன்னால் இருந்து கொண்டிருப்பார்கள். பிள்ளைகளுடைய பாக்கியம் நாம் அந்த பாக்கியத்தை இழந்து விட்டோம் சார்களே. பிள்ளைகளுடைய பாக்கியம் என்ன பாக்கியம் தெரியுமா, தாய் தந்தையர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அந்த பிள்ளைகளை பெற்று போடுவதல்ல, அந்த பிள்ளைகள் அவர்களுக்கு முன்னால் இருப்பது, பனீன ஷுஹூதா, அவங்க இருக்கக்கூடிய இடத்துல அந்த பிள்ளைகள் இருக்க வேண்டும், அந்த பாக்கியம் நமக்கு இல்லை. சுப்ஹானல்லாஹ், தாய் தந்தையர்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் பிள்ளை பாக்கியம் சும்மா பிள்ளைகளை பெற்று போடுவதல்ல, அவங்க பனீன ஷுஹூதா தேவை வரக்கூடிய நேரத்தில் அந்த பிள்ளைகள் எனக்கு முன்னால் இருக்க வேண்டும், என்னுடைய கண்ணுக்கு முன்னால் தென்பட வேண்டும், எனக்கு பணிவிடை செய்வதற்கு தயாராக ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட வேண்டும், இதுதான் நிலைமை. ஆகவே எதை சொல்ல வருகின்றோம் என்று சொன்னால், இது எல்லாத்துக்கும் மேலாக முற்படுத்தி சொல்லப்பட்டதான் தொழுகையை உரிய நேரத்தில் சொல்வது. ஆகவே இந்த யுத்த களத்தில் இருந்தாலும் தொழுகையை ஜமாத்தாக நடத்த வேண்டும், அதுவும் ஒரு தனி ஜமாத்தாக நடத்த வேண்டும், கூட்டாக இந்த தொழுகை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா வலியுறுத்துகின்றான். இதா குன்த ஃபீஹிம், நீங்கள் அந்த மக்களோடு இருந்து அகம்த லஹுமுஸ் ஸலா, தொழுகையை அவர்களுக்காக வேண்டி தயார்படுத்தி விட்டு, அதாவது தொழுகையை நிலைநாட்டுவதற்கு நீங்கள் தயாராகிவிட்டால் எப்படி சொல்ல வேண்டும் என்ற சட்டத்தை சொல்லுகின்றான். அதை முழுமையாக நீங்க படித்து பார்த்தா விளங்கும். ஃபல் தக்கும் தாயிஃபத்தும் மின்ஹும் மாக், அவர்களே ஒரு கூட்டம் உங்களுடன் தொழுகைக்காக வேண்டி தயாராகட்டும். வல் யஹுது அஸ்லிஹதஹும், அவர்களுடைய ஆயுதங்களையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும். ஃபைதா சஜது ஃபல் யகூனு மின் வராஇக்கும், அவர்கள் சுஜூத் செய்து விட்டால் ஃபல் யகூனு மின் வராஇக்கும், உங்களுக்கு பின்னால் அவர்கள் இருந்து கொள்ளட்டும். வல் தாதி தாயிஃபத்தும் உஹ்ரா லம் யுஸல்லு, தொழாத ஒரு கூட்டம் அவர்கள் வந்து உங்களோட சேர்ந்து கொள்ளும். இப்ப இது நேரடியாக பார்த்தா இதனுடைய விளக்கம் விளங்காது. நபி அவங்க தொழுத முறையை பார்க்கக்கூடிய நேரத்தில் இதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் ஒரு 5-6 விதமாக நபி அவங்க தொழுது இருக்கிறாங்க. இதுல இரண்டு விதத்தை சுருக்கமாக சொல்றோம், இது தேவைப்படும் என்றதுக்காகவே. யுத்த நிலைகள் வரக்கூடாது நமக்கு, ஆனால் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்தால் இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்பது ஒரு ஃபிக்குடைய சட்டமன்ற அடிப்படையில் நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதாவது எப்படி தொழுவதுன்னு சொன்னால், எதிரி வந்து கிபிலாவுடைய திசையில இருந்தா தொழக்கூடிய முறை உண்டு, வேறு திசையில இருந்தா தொழக்கூடிய முறை உண்டு. இப்ப இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா பொதுப்படையாக சொல்லிவிட்டான், ஆனா நபி அவங்க இதை நடைமுறைப்படுத்தி காட்டிய முறை சுமார் 5-6 சந்தர்ப்பங்கள்ல பலவிதமாக நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க. உதாரணமாக கிபிலா அல்லாத திசையிலே எதிரணிகள் இருந்தால் என்ன செய்ய வேண்டும், நாங்க தயாராகக்கூடிய நேரத்திலே என்ன செய்ய வேண்டும், இரண்டு கூட்டத்தினர்களும் தொழுகைக்காக வேண்டி தயாராகுவார்கள். இரண்டு கூட்டத்தினர்களும் கிபிலாவுக்கு அடுத்த பக்கத்தில், கிபிலாவுடைய திசையில இல்லாம வேறு அணியில இருந்தால், ஒரு கூட்டத்தினர்கள் என்ன செய்வார்கள், எதிரிகளுடைய திசையில இந்த தொழக்கூடிய மக்களை பாதுகாத்திருப்பாங்க. இரண்டு அணியினர்களாக பிரிக்கப்படுவாங்க. படையை இரண்டாக பிரித்து இமாம் முன்னே நிற்க வேண்டும், பின்னால் ஒரு வகுப்பினர் நிற்க வேண்டும். அடுத்த வகுப்பினர்கள் அடுத்த திசையில இருந்து என்ன செய்வாங்க, இப்ப இது கிபிலாவுடைய திசைனா அடுத்த பக்கமாக அவங்க இருக்கிறாங்கன்னா அந்த பக்கத்துல, இப்ப இந்த பக்கம் எல்லா பேரும் தொழுதாங்கன்னு சொன்னா தகிர் போயிடுவாங்க, அந்த பக்கத்துல இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பக்கத்துல என்ன செய்ய வேண்டும், அந்த பக்கமாக திரும்பி அந்த படை அவங்கள இருந்து ஏதாவது தாக்குதல் வருதான் எதிர்பார்த்திருக்க வேண்டும். இவங்க சொல்லுவாங்க, இப்ப இந்த யுத்த நிலையில தொழக்கூடிய நேரத்தில் ஆயுதத்தை தூக்குவது, வைப்பது, அசைவது, படைய நாங்க முன்னுக்கு போவது, பின்னுக்கு வருவது, இது எல்லாத்துக்கும் சலுகை இருக்கு. சாதாரண தொழுகையுடைய நேரத்தில் நாங்க அளவுக்கு அதிகமான அசைவுகள் எடுக்கிறது, பிடிக்கிறது, தொடுவது வைத்தால் தொழுகையை முறிந்துவிடும். தொழுகையில வந்து தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள் உண்டுன்னா படிச்சிருக்கிறோமா இல்லையா, மூன்று அசைவுகள் கிடையாது. மூன்று அசைவுகள் சொன்னா இப்படி இப்படி என்ன வச்சா உண்டு, இப்படி என்ன உண்டு, இப்படி என்ன உண்டு, தொழுக முடிஞ்சு விடும். சில பிக்குகளை சொல்லிக்கிறாங்க, இப்படி மடத்தனம் கடுமையாக சொல்கின்றது. எப்படி சொல்ல வேணுமா, ஒன்று விட்டு ஒன்று தானே சொல்ல வேண்டும், இப்படி கடுமையாக சொரிஞ்சா சொரியதான் வேணும், வேற ஒன்றும் இல்லை. அப்ப இந்த நிலைமையில இப்படி சட்டம் கிடையாது. ஆனால் அளவுக்கு அதிகமான தொழுகைக்கு வழியே உள்ள தேவையில்லாத அசைவுகள், சில பேர் பின்னால் இருந்து பார்த்தோம்னா இவர் தொழுகின்றாரா அல்லது வேற எது செஞ்சு கொண்டிருக்கிறாரான்னு சந்தேகம் ஏற்படுற அளவு காட்டுறாங்க, செய்யறாங்க, இது தொழுகையை முடிச்சுவிடும். ஆனால் இந்த கட்டத்தில் வந்து அதிகமான அசைவுகள் ஏற்பட்டாலும் எதனுடைய நலன், அந்த படையுடைய நலன், ஒரு யுத்தம் என்ற கட்டத்தின் காரணமாக அந்த அசைவுகளுக்கு அங்கே அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த ஒரு வகுப்பினர்கள் ஆயுதம் தரித்தவர்களாக எதிரணியினர்களை பார்த்தவன் நினைப்பார்கள், இவர்கள் தொழுது கொண்டிருப்பார்கள். இவர்கள் முதலாவது ரக்காத்தை முடித்ததற்கு பின்னால் என்ன செய்வார்கள், அவர்கள் வருவார்கள். அப்ப நபியவங்க என்ன செய்வாங்க, அதாவது இமாமா இருக்கக்கூடியவங்க, இந்த இடத்துல நபியவங்க இமாமா இருக்கக்கூடியவர் இரண்டாவது ரக்காத்துக்காக எழும்புவாங்க. இவங்க முதலாவது ரக்காத்தை முடித்து இமாம் எழுந்திருந்ததுக்கு பின்னால இமாம் அப்படியே எழுந்து நின்று கொண்டே இருப்பாங்க. இவங்க உடனடியாக இரண்டாவது ரக்காத்தை முடிச்சிடுவாங்க, இவங்க இரண்டாவது ரக்காத்தை முடிச்சிடுவாங்க. முடிச்சதுக்கு பின்னாடி அவங்க என்ன செய்வாங்க, அந்த பாதுகாப்புல இருக்கக்கூடிய அந்த படையினர்கள் இருக்கக்கூடிய அந்த வரிசையில போய் நின்று கொள்வாங்க. அடுத்த பக்கமாக அவங்க வந்து ஜாயின் ஆகுவாங்க. அப்ப இவங்க என்ன செய்வாங்க, இமாம் அதுவரைக்கும் நின்று ஓதிய நிலையில் இருப்பார் இரண்டாவது ரக்காத்துல. சுருக்கித்தான் சொல்வது சுருக்கித்தான் இரண்டு ரக்காத்த நல்லா கவனிங்க. அதாவது இரண்டு பிரிவினர்களாக பிரித்து ஒரு பிரிவினர் இமாமோட தக்பீர் கட்டுவாங்க, இமாமோட தக்பீர் சொல்லி தொழுகை ஆரம்பிப்பாங்க. அடுத்த பிரிவினர்கள், இது கிபிலாவுக்கு அடுத்த திசையில் இருந்தால் இந்த பிரச்சனை வரும், அடுத்த திசையில நோக்கி எதிரிகளை நோக்கி பார்த்துக் கொண்டிருப்பாங்க. ஆயுதங்கள் ஆயுதம் தரித்தவர்களாக பாதுகாப்பை பலப்படுத்திக் கொண்டிருப்பாங்க இவங்களை தாக்காம. இவங்க என்ன செய்வாங்க, இரண்டாவது ரக்காத்துக்கு எழும்பியதும் இமாம் அப்படியே நின்றுடுவாரு. இவங்க இமாமை விட்டுட்டு பிரிஞ்சு சென்று இரண்டாவது ரக்காத்தை முடிச்சு சலாம் கொடுத்து வெளியேறிடுவாங்க. இமாம் அப்படியே தயாராக இருப்பாங்க, இமாம் அப்படியே இரண்டாவது ரக்காத்துல நின்ற நிலையில இருப்பாங்க. நின்ற நிலையில இருந்ததுக்கு பின்னாடி பாதுகாப்புல இருந்த அந்த படையினர்கள் வந்து அவர்களுடைய தொழுகையை இமாமோட ஆரம்பிப்பாங்க. அப்ப இமாமுடைய இரண்டாவது ரக்காத்து அவர்களுடைய முதலாவது ரக்காத்து, இமாமோட முதலாவது ரக்காத்தை முடிப்பாங்க. இமாமுக்கு இப்ப இரண்டாவது ரக்காத்து முடிஞ்சிட்டு அவங்க அத்தஹியாத்துல இருந்துருவாரு. இமாம் தஷஹுதுக்காக இருப்பாங்க, இவங்க எழும்புவாங்க. இது ஒரு முறை தான் சொல்றேன், இவங்க எழும்பி இரண்டாவது ரக்காத்தை முடிப்பாங்க, இமாம் வெயிட் பண்ணுவார் இவருக்காக. இப்ப நாங்க தொழக்கூடிய நேரத்தில் நாங்க தானே வெயிட் பண்றது, இமாம் யாருக்காக, அந்த மாமூமிங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இப்ப நாங்க சில நேரங்களில் நாங்க என்ன செய்வோம், உதாரணமாக பள்ளிக்கு வருகின்றோம், இதெல்லாம் சட்டம், ஃபிக்குடைய சட்டம், பள்ளிக்கு வருகின்றோம், மகரிபுடைய தொழுகை எனக்கு தவறி இருக்கின்றது, இஷாவுடைய தொழுகை ஜமாத் நடந்து கொண்டிருக்கின்றது, என்ன சொல்வது, இப்ப மகரிபு தொழுவது, மகரிபு எப்படி சொல்வது, இமாமோட சேர்ந்து சொல்வது, என்னுடைய மூணாவது ரக்காத்துல நான் உட்கார்ந்து விட வேண்டும், இமாம் நாலாவது ரக்காத்து கிளம்பிடுவார், நான் அத்தஹியாத்துல துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் இமாம் வரும் வரைக்கும். இமாம் அவருடைய தொழுகையை முடிச்சு வந்ததுக்கு பின்னாடி இமாமோட சேர்த்து சலாம் கொடுப்பது சிறந்த முறை. விரும்பினால் எனக்கு என்ன செய்து கொள்ளலாம், விலகி சலாம் கொடுத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த கட்டத்தில் என்ன செய்வாரு, இமாம் வெயிட் பண்ணுவார் மாமூமிங்கள் வருவது. பாருங்க எவ்வளவு பெரிய சிறப்பு, இமாம் மாமூமிங்கள் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுவார். மாமூமிங்கள் அவர்களுடைய இரண்டாவது ரக்காத்தை முடித்துக்கொண்டு இமாமோட கடைசி அத்தஹியாத்துல, அதாவது ரெண்டு ரக்காத்தானே, அந்த அத்தஹியாத்துல வந்து ஜாயின் ஆனதும் என்ன செய்வாங்க, ஒன்னாக சலாம் கொடுத்து போட்டு அவர்களுடைய அடுத்த வேலைக்கு போவாங்க. இது ஒரு முறை. அடுத்தது கிபிலாவுடைய திசையில இருந்தால், கிபிலாவுடைய திசையில இருந்தால் இதற்கான முறை என்ன, இதற்கான முறையும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு வித்தியாசமான முறை. ரெண்டு சஃபுகளாக பிரிக்கப்படுவார்கள். ரெண்டு சஃபும் ஒரே நிலையில தக்பீர் கட்டுவாங்க இமாமோட. இப்ப பிரச்சனை எங்க வருது? சுஜூதுக்கு தான் போக கூடாது, அங்கதான் தாக்குதலுக்கான நேரம் இருக்கின்றது, அவகாசம் இருக்கின்றது. ருக்குவுக்கு வந்து கொஞ்சம் அவதானமாக போகலாம். இப்ப ரெண்டு வரிசை இமாமோட ருக்குவுக்கு போவாங்க, ருக்குவுக்கு போய் ஏத்துதாளுக்கு வருவாங்க. சுஜூதுக்கு போகக்கூடிய நேரத்தில் என்ன செஞ்சிருவாங்க? முதல் வரிசை பின்னால் உள்ள வரிசை நின்றுடுவாங்க, பின்னால் உள்ள வரிசை நின்றுடுவாங்க. முதல் வரிசை அப்படியே சுஜூதுக்கு போகும், சுஜூதுக்கு போய் அப்படியே எழும்புவாங்க, ரெண்டாவது ரக்காத்துக்கு எழும்புவாங்க. ரெண்டாவது ரக்காத்துக்கு எழும்பக்கூடிய நேரத்தில் இந்த முதல் வரிசை பின்னுக்கு வந்து பின்னால் உள்ள வரிசை முன்னுக்காகும், சேஞ்ச் இடத்தை சேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? அவங்க அப்படியே ரெண்டாவது ரக்காத்தை முன்னால் சொன்ன விதத்திலே அவங்க முடிப்பாங்க, சுஜூதுக்கு சென்று முடிப்பாங்க. இமாம் வெயிட் பண்ணுவாரு, புரியுங்களா? இப்படி சேஞ்ச் பண்ணி அந்த தொழுகை தொழப்படும். இதெல்லாம் முறைகள், இன்னும் பல முறைகள் சொல்லப்பட்டிருக்கு, இன்னும் பல முறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. சுருக்கமாக முன்னால் சொன்ன முறை விளக்கமாக இருக்கின்றது. இதுவும் ஒரு முறை. கிப்லாவுடைய திசையில் இருந்தா அதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்ல, லேசாக தொழுது கொள்ளலாம். ரெண்டு படையும் ஒரே நேரத்தில் தக்பீர் சொல்லி ருக்குவுக்கு ஒரே நேரத்தில் போய் சுஜூதுக்கு ஒரு வகுப்பினர்கள் போவாங்க, மற்ற கூட்டம் வெயிட் பண்ணுவாங்க, அதுக்கு பின்னாடி அவங்க செய்வாங்க, அதுக்கு பின்னாடி சஃபை சேஞ்ச் பண்ணி இரண்டாவது ரக்காத்துல பின்னாலே இருந்தவங்க முதல்ல சுஜூது போவாங்க. வரங்கதா இரண்டாவது ரக்காத்துல சுஜூது போகக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கப்படும். யாரோட? இமாமோட சுஜூத் செய்யறதுக்கான அவகாசம் அவங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப எல்லா பேரும் ஒரே நேரத்தில் தொழுகையை முடிப்பாங்க, அவதானமாகவும் இருப்பாங்க. இந்த முறை சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப ஹாலித் வந்து எதிர்பார்த்திருந்தாரே, அசருடைய தொழுகை வந்தா சரியா டார்கெட் பண்ணி சுஜூதில் இருக்கக்கூடிய நேரத்தில் கதையை முடிச்சிடுவோம்ண்டு. அந்த சிறிய இடைவெளிக்குள்ளே வகி வந்துட்டு, சுப்ஹானல்லாஹ், இந்த வகி, இந்த சூரத்து நிசாவுடைய 102வது வசனம். இது வேற சந்தர்ப்பத்தில் இறங்கினதாகவும் சில தஃப்ஸீருடைய மக்கள் விளக்கம் சொல்லியிருக்கின்றார்கள். இவ்வாறாக அவர்களுடைய அந்த முயற்சி, அவர்கள் இந்த படையை தாக்க வேண்டும், முழுமையாக கருவறுத்து விட வேண்டும் என்ற அந்த முயற்சியும் அங்கே என்னவாகி விடுகின்றது? முறியடிக்கப்பட்டு விடுகின்றது. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கின்றார்கள், நிலைமை ஊர்ஜிதம். இப்பொழுது எங்களை தடுப்பதற்காக வேண்டி என்ன செய்திருக்கிறார்கள்? தயாராகி இருக்கின்றார்கள் என்ற காரணத்தினால அது மக்காவுக்கு செல்லக்கூடிய மெயின் ரோட்ல தான் படை இருக்கின்றது. நபி அவங்க உடனடியாக பாதையை மாற்றி என்ன செய்து விடுகின்றார்கள்? முழுமையாகவே பாதையை மாற்றி வேறு வழியாக சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா என்று செல்லக்கூடிய இடத்துக்கு, மக்காவுடைய கீழ்ப்பகுதியாக, மக்காவுக்கு நுழையக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சென்று அடைந்து விட்டார்கள். இது கேள்விப்பட்டதும் ஹாலித் வந்து உடனடியாக படையை திருப்பி மக்காவுக்குள்ள சென்று, நிலைமை மோசம், முகம்மதுடைய படை நெருங்கி எங்களுடைய வழியை மாற்றி வேறு வழியிலே மக்காவை நெருங்கி இருக்கிறார்கள் என்ற தகவலோட ஹாலிதுடைய படை மக்காவுக்குள்ளே நுழைந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? அவர்களுடைய படையை செலுத்தி வந்து சனியத்துல் முரார் என்று சொல்லக்கூடிய அந்த கணவாய் பக்கமாக வந்ததும் அந்த இடத்திலே நபி அவர்களுடைய கஸ்வா என்று சொல்லக்கூடிய ஒட்டகம், அதுலதான் நபி அவங்க பயணிப்பாங்க. அந்த கஸ்வா என்று சொல்லக்கூடிய ஒட்டகம் வந்து முரண்டு பிடிக்கின்றது, அந்த இடத்துல போக முடியாது. அப்பொழுது மக்கள் சொல்லுகின்றார்கள், ஹல் ஹல் என்று சொன்னா அந்த, அதாவது பிராணியை விரட்டக்கூடிய ஒரு வார்த்தை ஹல் ஹல் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அதுவோ முடியாது என்று அந்த இடத்திலே பிடிக்கின்றது. அப்ப மக்கள் பேசிக் கொள்கின்றார்கள், ஹலஅத்தில் கஸ்வா, கஸ்வா நபியுடைய ஒட்டகம் முரண்டு பிடிக்கின்றது. நபி அவர்களுக்கு இது கேள்விப்பட்டதும் கவலையாக இருந்தது. மா ஹலஅத்தில் கஸ்வா வமா தாகலஹா பிஹுலுக், கஸ்வா ஒரு நாளும் முரண்டு பிடிக்க மாட்டாது, அது அதனுடைய பண்பும் அல்ல. ஆனால் வலாக்கின் ஹபசஹா ஹாபிசுல் ஃபீல், இந்த இடத்திலே இருந்துதான் யானை படை மக்காவை தாக்குவதற்காக வேண்டி திரட்டப்பட்டு வந்தது. அந்த நேரத்திலே அந்த யானை இந்த இடத்திலே முரண்டு பிடித்தது. அல்லாஹு தஆலா அந்த யானைக்கு இந்த இடத்தை விட்டு செல்வதற்கு அனுமதி வழங்கவில்லை, அந்த இடத்திலே முரண்டு பிடித்தது. அதனால் அதே தடைதான் என்னுடைய எதுக்கு வந்திருக்கின்றது? என்னுடைய ஒட்டகத்துக்கும் வந்திருக்கின்றது. ஆகவே நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யார் கைவசம் இருக்கின்றதோ அந்த அல்லாஹ்வின் சத்தியமாக, லா யஸ்அலூனி ஹுத்தத்தன் யுஅத்திமூன ஃபீஹா ஹுர்மாத்தில்லாஹி இல்லா ஆதைதுஹும் இய்யாஹா, நான் மக்காவை தாக்குவதற்காக செல்லவில்லை, அந்த யானை படை போன்று நான் மக்காவை தாக்குவதற்காக படையை எடுத்து வரவில்லை. அந்த மக்கள் மக்காவுடைய அல்லாஹுடைய கண்ணியமான விடயங்களை கண்ணியப்படுத்துவதற்கு எந்த திட்டத்தை தான் என்னுடன் பேரம் பேசி வந்தாலும் அதை நான் முழுமையாக நான் ஏற்றுக்கொள்வேன் என்று நபி அவர்கள் சொல்லி அவர்களுடைய அந்த ஒட்டகத்தை கிளப்பிவிட அது உடனடியாக அப்படியே கிளம்பி எழும்புகின்றது. கிளம்பி எழும்புகின்றது. எழும்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை மாற்றி சமதென்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வருகின்றார்கள். அந்த இடத்திலே கொஞ்சம் தான் தண்ணீர் இருக்கின்றது. வந்தவர்கள் களைப்பின் காரணமாக நீரை இறைச்சி அந்த இடத்துல இருந்த நீர் முடிந்து விடுகின்றது. தோழர்கள் வந்து முறைப்படுகின்றார்கள், தாகமாக இருக்கின்றது, நீர் இல்லை. அப்பொழுது நபி அவர்கள் அவர்களுடைய ஈட்டி பையில இருந்த ஒரு ஈட்டியை எடுத்துக் கொடுக்கின்றார்கள். இதை அந்த நீர் தொட்டியிலே நீங்கள் அந்த நீர் தடாகத்திலே போடுங்கள். போட்டதும் அங்கே நபியுடைய மூஜிசத் கராமத் என்ன செய்கின்றது? நீர் அந்த இடத்திலே ஊட்டெடுக்கின்றது. தோழர்கள் அந்த இடத்துல தண்ணீர் குடித்து அவர்கள் தாகம் தீர்ந்து அந்த இடத்திலே இருக்கின்றார்கள். அதற்கு பின்னால் தான் பேரங்கள் பேசப்படுகின்றது. மதீனா மக்காவுக்குள்ளே நுழையாமல் இருப்பதற்காக வேண்டி பல தூதர்களை அனுப்புகின்றார்கள். பல தூதுவர்களை யாரே குறைஷிகள் அனுப்புகின்றார்கள். இப்ப நிலைமை எங்களுடைய படைகளை எல்லாம் தாண்டி முகமதுடைய படை மக்காவை அண்மித்திருக்கின்றது. இனி இன்றோ நாளையோ உள்ளே நுழைந்து விடுவார்கள். நுழைவதற்கு அவகாசம் கொடுக்க கூடாது. இது ஒரு சமாதான பேச்சாக ஆக்கியாவது நாங்கள் தடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து பல தோழர்களை, அதாவது பல தூதுவர்களை அனுப்பி என்ன செய்கின்றார்கள்? நபியோட பேச்சுவார்த்தை பேசுகின்றார்கள். அதனுடைய முடிவிலே தான் ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய உடன்படிக்கை கைச்சாத்திடப்படுகின்றது. அதை அடுத்த வார தொடரலை பார்ப்போம். அருமையான ஒரு உடன்படிக்கை சவர்களே. அதிலே நபி அவர்களுடைய பணிவு, நபி அவர்கள் எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய அந்த பக்குவம் உள்ளவர்களாக, அந்த தன்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். அதற்கு பின்னால் அந்த வசனம், அதாவது இந்த உடன்படிக்கை, அது ஒரு தோல்வி வழித்தோட்டத்தில், அது ஒரு பெரும் தோல்வி போன்றிருந்தாலும், உம்ரா செய்ய முடியாமல் திரும்பி மதீனாவுக்கு திரும்பி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும், அல்லாஹு தஆலா அந்த போகும் வழியிலே சூரத்துல் ஃபத்ஹ் என்று சொல்லக்கூடிய வெற்றியை முன்மொழியக்கூடிய ஒரு அத்தியாயத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கின்றான். நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு தெளிவான வெற்றியை கொடுத்து விட்டோம். போவதோ வந்த நோக்கம் நிறைவேறாமல் திரும்பி செல்கின்றார்கள். அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்து விட்டதாக சொல்லுகின்றான். ஏன்? இதுதான் பெரிய வெற்றி, இதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா மக்காவை உங்களுடைய பொறுப்புக்கு கீழால் கொடுத்து எடுத்து வருவான். அந்த கனவை உண்மைப்படுத்தியதாக அதே சூறாவிலே பின்னால் சொல்லுகிறான், லக்கத் ஸதகல்லாஹு நபியஹு ருயா. அல்லாஹு தஆலா நபியுடைய கனவை உண்மைப்படுத்தினான். எப்போ உண்மைப்படுத்துகின்றான்? ஒரு வருடம் கழித்து. தோழர்களுக்கு இது பெரிய சங்கடமாக இருந்த தோழர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதரே, நீங்க சொன்னீர்கள் தானே கனவு கண்டதாகவும், காபாவை வளம் வருவதாகவும், காபாவுடைய சாவி உங்களுடைய கையில கிடைக்கதாகவும் எல்லாம் சொன்னீங்களே, ஏன் நாங்க திரும்பி போக வேண்டும்? நபியும் கேட்டாங்க, இந்த வருடம் என்று சொன்னேன் இல்லையே, அப்ப இந்த வருடம் இல்ல, உங்களுக்கு அந்த அவகாசம் இருக்கின்றது, சற்று பொறுத்திருங்க. நபியவங்க சமாதானப்படுத்தினார்கள். அந்த விளக்கத்தை நமக்கு அடுத்த வார தொடரிலே பார்க்கலாம். ஆகவே இப்படியாக அந்த ஹுதைபியா உடன்படிக்கையுடைய முதல் பகுதி இந்த இடத்தோட நாங்கள் நிறுத்திக் கொள்வோம். அந்த கைச்சாத்துடைய நிபந்தனைகள் ஷரத்துக்களை உள்ளடக்கிய விளக்கத்தை நாங்கள் அடுத்த வார தொடரிலே பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.